கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நாம்
பரலோக ஞானத்தில் வளர்வதை குறித்து நாம் தியானித்துக்
கொண்டிருக்கிறோம்.
நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2
The Gospel according to Luke chapter 2.
52 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
I want to read verse 52.
இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தியடைந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம்.
We read here that Jesus kept increasing in wisdom and stature and in favor with God and men.
ஆண்டவர் 12 வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை எழுதிவிட்டு அதன் பின்புதான் இது எழுதப்பட்டிருக்கிறது. 13 to 30 வரைக்கும் அவர் என்ன செய்தார் என்று அங்கே எழுதியிருக்கிறது.
After you know telling about the incident which happened in the life of the Lord at the age of 12 and whatever happened between the age of 12 and 30 that has been you know written in these words.
அதில் 50 வசனத்தில் வாசிக்கிறோம், தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம்.
In verse 50 we read it says they did not understand the statement which he had made to them.
அப்படியானால் அவருடைய தாயும் அவருடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பும் இயேசு என்ன சொன்னாரோ அதையே அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாகத்தான் இருந்தார்கள்.
That means you know his mother Mary and his Father Joseph, they couldn't understand what Jesus told.
ஆனாலும் கூட அவர் போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று எழுதியிருக்கிறது.
But in spite of that, Jesus went and obeyed them.
அதற்கு பின்புதான் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ந்தார் என்று வாசிக்கிறோம்.
After that, it is written that Jesus kept increasing in wisdom.
ஆக 13 to 30 வரைக்கும் இயேசுவானவருடைய வாழ்க்கை குறித்து அங்கே என்ன எழுதியிருக்கனாக்கும் அவர் கீழ்ப்படிதலில் ஞானத்தில் வளர்ந்ததை குறித்து எழுதியிருக்கிறது.
So that which happened between the age of 13 and 30, it is written here Jesus was kept increasing in wisdom and in obedience.
ஆக கீழ்ப்படிதலுக்கும் அதாவது நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிவதற்கும் ஞானத்தில் வளர்வதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம்.
And we see here that there is a connection between obeying the authority God has placed over us and increasing in wisdom.
நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஞானத்தில் வளரணும்னா வேதத்தில் எழுதியிருக்கிறது அவரே நமக்கு ஞானமும் மீட்புமானார் அப்படின்னு எழுதியிருக்கு.
If we want to grow in wisdom, we read in the Bible that you know he is the wisdom and our redemption.
அங்க நாம் ஞானத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு முதல்ல இயேசு ஆண்டவர் எப்படி வளர்ந்தார் என்பதை தியானிப்பதும் அவசியம்.
So it is important to meditate how Jesus grew in wisdom if we ourselves want to grow in wisdom. Matthew chapter
11,
25.
வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்.
At that time Jesus said, I praise you, Father, Lord of heaven and earth, that you have hidden these things from the wise and intelligent and have revealed them to infants.
பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா பாலகர்களை போல சிறு குழந்தையை போல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் அந்த வெளிப்பாட்டை தந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம்.
It's written here that he has revealed them to infant. That means, you know, whoever has the heart of an infant, to them God reveals his wisdom.
ஒரு குழந்தைக்கு என்ன வெளிப்பாடு கிடைச்சது?
What is the revelation that an infant can have?
First, என்ன முதலாவது என்ன தேவை இருந்தாலும் சரி முதல்ல அது அழுகணும் அது தெரியும்.
So the child knew whatever it needs, you know, first of all it has to cry.
கூக்குரலிட்டு தன்னுடைய தாயப்பனுடைய கவனத்தை ஈர்ப்பது.
And attracting the attention of its mother by crying.
இரண்டாவதாக முழுவதுமாக தன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் அந்த தாயையே சார்ந்து கொள்வது.
And secondly, we heard that the child would completely depend on its mother for everything.
முழுமையான நம்பிக்கையோடு கூட வேற எதையும் அதுக்கு யோசிக்க தெரியாது.
It cannot think about anything else.
நாம் புத்திசாலிகளா இருக்கும் பொழுது நம்ம சுய புத்தியை சார்ந்து கொள்றோம்.
When we are intelligent, we depend on our reasoning.
ஆனால் அந்த பிள்ளைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது.
But the child doesn't know anything about it.
எனவே எதுவானாலும் சரி அந்த பிள்ளை வந்து அது கூக்குரலிட்டு தன்னுடைய தாயினுடைய கவனத்தை தான் இருக்கும்.
So whatever, whenever it needs something, it will cry and draw the attention of its mother.
முதலாவது தாயி எல்லாவற்றுக்கும் சார்ந்து உள்ளது.
And it will depend completely upon its mother for everything.
அதைத்தான் ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்.
And that is what the Lord wants us to teach.
நாம் தேவ ஞானத்தில் வளர வேண்டும் என்றால்,
that if you want to grow in heavenly wisdom,
நாம் சுய புத்தியை சார்ந்து கொள்ளாமல்,
we should not depend on our intelligence.
முழுமையாக நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும்.
And we should completely depend on the Lord.
தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும்.
We should cry to the Lord.
நாம் யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம்.
We read in James 1:5.
ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாய் இருந்தால்,
if anybody lacks in wisdom,
சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு,
he must ask in faith without any doubting.
ஆக நமக்கு ஞானம் அதுல குறைவு இருக்கு அப்படின்னா, நம்ம வளரணும்னா தேவனை நோக்கி நாம கேட்கணும்.
If you are lacking in wisdom, we should cry to the Lord for that.
கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் ஆண்டவர் சொன்னார்.
Lord said, ask and it shall be given to you.
கேட்காமே தேவன் கொடுக்க மாட்டார்.
But the Lord will not give without our ask.
ஏன்னா அது ஒரு வைத்திருக்கிற முறை.
But because that is the law.
என்ன அருமையானவர்களே, நாம் ஞானத்தில் வளர்வதற்கு நம்முடைய குறைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தை சொல்லி, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, நான் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கேன் அப்படின்னு கேட்கணும்.
So if you want to grow in wisdom, we have to tell what we lack it and to the Lord and ask for wisdom.
ஞானம் அப்படினு சொல்லும்போது அதற்கு ஏழு தூண்கள் இருக்கிறதாக நாம் வந்து நீதிமொழியில் 9:1 வாசிக்கிறோம்.
In Proverbs 9:1 we read, when we speak about wisdom has 7 pillars.
ஆனா என்னன்னு சொல்லிட்டு இங்க யாக்கோபுல அந்த ஏழு காரியங்களை நாம் வாசிக்கிறோம்.
But what are those pillars that we read in the book of James?
யாக்கோபு 3:17.
James chapter 3 verse 17.
இங்க நாம என்ன வாசிக்கிறோம்? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளது.
The wisdom from above is first pure.
அங்க முதலாவது சுத்தம் உள்ளது அப்படினு சொன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது.
When it says, you know, the first purity, there is an importance attached to that.
அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து வைராக்கியம், அங்க 3:16 அந்த 14 பார்த்தோம்னா கசப்பு, வைராக்கியம், ரோதம் இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா அங்க இருதயத்தில் சுத்தமே இல்ல.
You know, as we read in the previous verses, if there is bitter jealousy or selfish ambition or arrogance in us, then there cannot be any wisdom.
அங்க நம்ம வந்து அது நீங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமை அல்லது பெருமை அல்லது வைராக்கியம் கசப்பு இதெல்லாம் நீங்க நம்மளை தெய்வ பயத்தோடு சுத்திகரித்து கொண்டு தெய்வனே எனக்கு சுத்த ஞானத்தை தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா அப்பொழுது அந்த ஞானத்தை தேவன் தருவார்.
So if he asks the Lord to cleanse us from all this bitterness, jealousy and all these things, and then if he asks the Lord for wisdom, then he will give us.
நாம் நீதிமொழியில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமான்களுக்கு என்று அவர் மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம்.
We read in Proverbs, to the righteous he has kept divine wisdom.
2:7. நீதிமொழிகள் 2:7. அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார்.
Proverbs chapter 2 verse 7, he stores up sound wisdom for the upright. He is a shield to those who walk in integrity.
So யாரெல்லாம் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாய் வாழ விரும்புகிறோமோ,
whoever wants to live an upright life before God,
அவர்களுக்கு தேவன் மெய்யான ஞானத்தை தருவார்.
For them he has stored up, you know, sound wisdom.
இந்த உலகத்தினுடைய ஞானம் பொய்யான ஞானம்.
The worldly wisdom is not a true wisdom.
தேவனுடைய ஞானம் அப்படின்னு வரும்போது அதுல வளர்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஞானத்தில் வளர்றவர்கள் முதலாவது இருதய சுத்தத்தில் வளர்வார்கள்.
So divine wisdom means, sound wisdom means, you know, the one who wants to have that wisdom will
grow in purity.
இரண்டாவது
சமாதானத்தில் வளர்வார்கள். ஞானத்தில் வளர்றதுனா என்ன? முதலாவது இருதய சுத்தத்தில் வளர்றது, அப்புறம் சமாதானத்தில் வளர்வது.
Growing in wisdom means first growing in purity and secondly growing in peace.
அப்புறம் நம்ம சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகளால் நிறைந்ததாய், பட்சபாதம் இல்லாதவர்களாய், மாயமற்றவர்களாய், இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் வளர்றது ஞானத்தில் வளர்றது.
Then you know, in gentleness and being reasonable, full of mercy, good fruits, unwavering, without hypocrisy, if you grow into all these things, you know, we are growing in wisdom.
அந்த 13 வருஷத்துல ஆண்டவராய் இயேசு ஞானத்தில் வளர்ந்தார்னா இந்த எல்லா காரியத்திலும் வளர்ந்தார்.
When we read, Jesus grew in wisdom at the age of 30, means he grew in all these areas.
நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அதாவது 3 நீதிமொழிகள்ல 6:7 வசனத்தை வாசிங்க. 5:6 நீதிமொழிகள் 3:5-6.
We read in Proverbs chapter 3 verse 6 and 7.
5:6 உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து.
Verse 5 onwards. Trust in the Lord with all your heart and do not lean on your own understanding.
உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
In all your ways acknowledge him.
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
And he will make your paths right.
Straight. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே.
Do not be wise in your own eyes.
அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ஞானம் கிடைக்காது.
To such people, they will not get divine wisdom.
அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்?
What is the difference between knowledge and wisdom?
அறிவுங்கிறது நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்றது தான் அறிவு.
Knowledge is to understand what we have not, learned earlier.
பார்க்கறது மூலமா, கேட்கறது மூலமா, படிக்கிறது மூலமா, அனுபவத்தின் மூலமா அநேக விஷயங்களை நம்ம புதிய புதிதாக தெரிந்து கொள்றோம்.
By what we see, what we read, by experience we learn a lot.
அதுக்கு பேர் அறிவு.
That is only knowledge.
என்னுடைய வேதாகமத்தில் ஒரு குறிப்பில் போட்டிருக்காங்க.
In my margin, in my Bible, my margin, it is written like this.
ஒரு துப்பாக்கியை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொள்வது அறிவு.
To know how to handle a rifle is knowledge.
அதை எப்பொழுது உபயோகிக்க வேண்டும், எப்பொழுதெல்லாம் அதை உபயோகிக்க கூடாது என்று தெரிந்து கொள்வது ஞானம்.
When to use, when not to use, to realize that that is wisdom.
அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நம்முடைய பார்வையில வந்து இது சரியா இருக்குன்னு நினைக்கலாம்.
So in our life also, there are many things which will look right to us.
நம்முடைய அனுபவத்தின் மூலமா கூட சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம்.
We can understand many things through our experience also.
ஆனா ஒரு சிக்கலான பிரச்சனை வரும்பொழுது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னா,
but when there is a tough situation and when we have to decide something at that time,
அல்லது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு சொன்னா,
or if we have to decide about our future plans,
நம்முடைய அறிவை வைத்தோ அல்லது அனுபவத்தை வைத்தோ நாம் போனோம்னா அது சரியா வராது.
And if we decide based on our knowledge or experience, that will not be right.
முழுமையாக தேவனை சார்ந்து கொள்ளும்பொழுது,
when we depend completely on the Lord,
ஆண்டவரே என்னுடைய சுய புத்தியில நான் சார்ந்து மோசம் போக வேண்டாம்.
Lord, let me not go away leaning on my own understanding.
என்னுடைய அறிவு, என்னுடைய அனுபவம் இதெல்லாம் என்னை சரியா வழிநடத்த முடியாதுங்கிற நம்ம முதல்ல அறிஞ்சுக்கணும்.
We should first realize that our understanding, our experience, knowledge cannot help us.
அப்பொழுதுதான் தேவன் தம்முடைய ஞானத்தை நமக்கு தருவார்.
Only then the Lord will give his wisdom to us.
ஆக இப்பொழுது தேவனுடைய ஞானம் நமக்கு கண்டிப்பா அவசியம்.
So now we badly need the wisdom of God.
நம்முடைய தேவையை உணர்ந்தாதான் நம்ம கேட்போம்.
Only if you realize our need, then you will ask.
பைபிள்ல நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு.
There's a word in the Proverbs.
ஞானத்தை கொள்வதற்கு மூடனுடைய கையிலே பணம் எதற்கு, அதன் மேல் அவனுக்கு விருப்பம் இல்லையே அப்படின்னு எழுதியிருக்கு.
What is the need for money for a fool to get wisdom? He doesn't have any desire for that.
விருப்பம் இல்லாம ஒரு பிள்ளைய டியூஷனுக்கு அனுப்பி பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கே விரும்பாத பையனுக்கு வந்து பணத்தை கட்டி டியூஷன் வர அனுப்பி வச்சு என்ன பிரயோஜனம்?
What is the use of sending a boy to a private tuition if he doesn't have an interest to go to school?
முதலாவதாக நமக்கு சுத்தமாக வாழ, சாந்தமான அல்லது பட்சபாதம் இல்லாத அந்த நல்ல ஞானத்தை, பரம ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையும் தாங்கும் நோக்கில் இருந்தாதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் கொடுப்பாரு.
Only when we have the hunger and thirst to receive the wisdom which is from above, which is pure, gentle, and all these things written here in James, only then the Lord can give.
என்னுடைய ஞானம் பிரயோஜனமற்றது ஆண்டவரே, என்னை என் வழியில விட்டுறாதீங்க.
Lord, my wisdom is useless. Please do not leave me in my own way.
நான் மோசம் போயிருவோம் ஆண்டவரே.
I go astray.
நீங்க எனக்கு உதவி செய்ய.
Lord, please help me.
அப்படின்னு தேவையை உணர்ந்தவர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது மாத்திரம்தான் அவர் நமக்கு உதவி செய்வார்.
If we realize our need and cry to the Lord will definitely help.
ஆனா அப்படி நம்ம கேட்கலன்னா பெற்றுக்கொள்ள முடியாது.
But if you don't ask, we will not receive anything.
நாம் எபேசியருக்கு நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன்.
I want to read a words from the epistle of Ephesians chapter 1, verse 16 and 17.
இடைவிடாமல் உங்களுக்காக சோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து.
Do not cease giving thanks for you while making mention of in my prayers.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர்,
that the God of our Lord Jesus Christ, the Father of glory,
தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும்,
may he give you the spirit of wisdom
to understand him
and revelation, the knowledge of him,
ஆக அங்க என்ன எழுதுறாருன்னா, உங்களுக்கு தேவன் தம்மை அறிந்து கொள்ளக்கூடிய நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினும் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள்ள வேண்டும் என்று நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார்.
Paul is saying here that he was praying without ceasing, so the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give you a spirit of wisdom and of revelation in the knowledge of him.
நீங்க நிறைய பேர் வந்து தேவனுடைய மனிதர்களை அறிந்த அளவுக்கு தேவனை அறியவில்லை.
Today, you know, many people have not known God as much as they have known the men of God.
நீங்க உலகத்திலேயும் கூட அப்படிதான், உலகத்தில் உள்ள தலைவர்களை பாக்குறாங்க, அந்த தலைவர் வந்து ஒரு யோகியமானவரா அல்லது நல்லவரா இருக்கிறார் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே குருட்டாட்டமா அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களை பின்பற்றி போறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க.
They see a leader in the world and if they feel that they are good, they blindly follow them.
ஆவிக்குரிய சபையில இன்னைக்கு அது மாதிரியான நிலைமை வர முடியும்.
And even in a spiritual church, such a situation can come.
தேவ மனிதர்களை பார்க்கிற அளவுக்கு அவங்களை பின்பற்றக்கூடிய தேவனை அவங்க பார்க்கல.
As much as they see the man of God, they are not following the God who that man is following.
அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுவீர்களாயின்னு சொன்னார்.
அப்போஸ்தல் பவுல் said, follow me as I follow Christ.
அவர் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்னு தெரியாதவங்க,
இஃப் பீப்புள் ஹேவ் நாட் நோன் ஹவ் பால் வாஸ் ஃபாலோயிங் ஜீசஸ் கிரைஸ்ட்,
நம்ம கண்ணு முடிக்கிட்டு பவுலை பின்பற்றி போனோம்னு சொன்னா,
இஃப் யூ பிளைண்ட்லி ஃபாலோ பால்,
ஒரு நாள் பவுல் நம்முடைய பார்வையை விட்டு மறைந்து உடனே,
ஒன்ஸ் யூ நோ பால் டிசப்பியர்ஸ் ஃப்ரம் அவர் சைட்,
அப்பொழுது நாம் வந்து சிதறந்த ஆடுகளை போல இருப்போம்.
தென் வி வில் பி லைக் எ ஸ்கேட்டர்ட் ஷீப்.
அப்ப பவுலை பின்பற்றும் பொழுது பவுல் யாரை பின்பற்றுகிறார், எப்படி பின்பற்றுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கணும்.
When you know we should know when Paul is following somebody, you know, we should also know how he is following that person.
நான் இப்பொழுது நான் இங்க ஒரு வசனத்தை யாத்திராமத்தில இருந்து வாசிக்க
விரும்புறேன்.
லட்சக்கணக்கான ஜனங்களை மோசே எகிப்தில் இருந்து அழைத்து வந்தார்.
Moses was leading millions of people from Egypt.
32வது அதிகாரம்
chapter 32 Exodus
வசனத்துல
32:1
அந்த ஜனங்களுடைய நிலைமை என்னங்கறது வாசிக்கிறோம். வாசிப்போம்.
We read here what is the status of those people.
சீனாய் மலையில போய் மோசே தேவனோடு பேசிட்டு இருந்து இறங்கி வர்றாரு.
And the Mount Sinai, he met the Lord and he was descending.
அது வருவதற்கு 40 நாட்கள் ஆகிவிட்டது.
And it took nearly 40 days.
40 நாட்களும் மோசே அவர்கள் காணவில்லை.
For 40 days the people did not see Moses.
இப்பொழுது என்ன நடந்தது நம்ம இங்க வாசிக்கிறோம்.
We read here what happened at that time.
மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது,
Now when people saw that Moses delayed to come down from the
அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி,
the people assembled about Aaron,
அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம்.
And said to him, come, make us a
ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள்.
Come, make us a God who will go before us as for this Moses, the man who brought us up from the land of Egypt. We do not know what has become of him.
இந்த வார்த்தையில கவனித்தீர்களா, எகிப்திலிருந்து ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அழைத்து வந்தது யார்? தேவனா? மோசேயா?
Did you listen to these words? Who is it that you know brought them out of Egypt? Is Moses or God?
மோசேயின் மூலமாக தேவன் தான் அழைத்து வந்தார்.
Through Moses, God only brought them out of Egypt.
நம்ம யாத்திராகமும் 13 அதிகாரம்
Exodus chapter 13
21-22 நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு, யாத்திராகமும் 13 அதிகாரம் 21-22
Exodus chapter 30 verse 21 and 22
கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக சம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி சம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
The Lord was going before them in a pillar of cloud by day to lead them on the way and in a pillar of fire by night to give them light.
பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை.
He did not take away the pillar of cloud by day nor the pillar of fire by night from before the people.
மோசே இந்த தேவனை அறிந்திருந்தான்.
Moses had known this God.
ஆனால் மோசேயை பின்பற்றி வந்த லட்சக்கணக்கான இஸ்ரேல் ஜனங்கள்,
பட் த மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் ஹூ ஃபாலோட் மோசஸ்,
அந்த தேவனை அறியவில்லை.
தே ஹட் நாட் நோன் தட் காட்.
அவர் மோசேயை தான் பார்த்தார்கள்.
தே ஹட் சீன் ஒன்லி மோசஸ்.
அதனால தான் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க,
தட் இஸ் வை தே ஆர் டெல்லிங் நவ்,
எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசே அப்படின்னு சொல்றாங்க.
தி மேன் ஹூ பிராட் அஸ் ஃப்ரம் ஈஜிப்ட், தட் மோசஸ்.
அவனுக்கு என்ன சம்பவித்ததோ அறியும்.
We do not know what has happened to him.
எனவே எங்களுக்கு முன் சொல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொன்னார்.
So they said, make us a god who will go before us.
அவர்கள் அந்த தேவனுக்கு என்று உண்டு பண்ணியிருந்தா ஒருமையிலேயே சொல்லியிருக்கலாம்.
You know, if they wanted to make something for God, they could have sent in singular in
ஆனால் அவர்கள் பன்மையில சொல்றாங்க தெய்வங்களை உண்டு பண்ணணும்.
பட் தே ஆர் டெல்லிங் இன் ப்ளூராலிட்டி மேக் அஸ் காட்ஸ்.
எவ்வளவு அற்புதங்களை கண்டார்கள்.
ஹவ் மெனி மிராக்கிள்ஸ் தே ஹேவ் சீன்.
செங்கடல் ஊடாக கடந்து வந்தார்கள்.
தே வென்ட் த்ரூ தி ரெட் சீ.
உலக சரித்திரத்தில் ஒருவரும் கேள்விப்படாத காரியம் இது.
நோபடி ஹஸ் எவர் ஹர்ட் சச் எ திங் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட்.
ஆனால் இன்னொரு இதுல பெரிய காரியம் என்னன்னா, அந்த ஜனங்கள் மாத்திரம் அவர் அறியாம இல்ல, ஆரோனும் கூட அந்த தேவனை அறியாதவராக தான் இருந்திருக்கிறார்.
The important thing is not only the people had not known God, even Aaron, he had not known God.
அது எப்படி தெரியுதுன்னா, அந்த ஜனங்களை வந்து அவரை நிர்பந்தப்படுத்தி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ண சொன்ன உடனே ஆரோன் என்ன சொல்றாருன்னா, உங்க காதணிகளை எல்லாம் கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு.
Because the people, when they forced Aaron to make a god for them, gods for them, he immediately, you know, asking for the ornaments from them.
அதுக்கடுத்து வாசிக்கிறோம் நாலாவது வசனத்துல, அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்பக்கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள்.
In verse 4 we read, he took these from their hands and fashioned it with a graving tool and made it into a molten calf, and they said, this is your god, O Israel, who brought you up from the land of Egypt.
Then மிகுந்த கோபம் கொண்டார்.
The Lord was very much angry at that time.
இவர்கள் மிகவும் மனங்கா கழுத்துள்ள ஜனங்கள்.
These are stiff neck people.
எவ்வளவு சீக்கிரமா இவர்கள் என் வழிகளை விட்டு விலகி விட்டார்கள்.
How quickly they strayed from my ways.
அவர்கள் விக்கிரகங்களை உருவாக்கவே கூடாது என்று தேவன் கட்டளையிட, இவர்கள் ஒரு கண்டுபிட்டை பொன்னினால செய்து அதை வழிபடவும், அதற்கு முன்பாக அவர்கள், அதுக்கு ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பலிகளை செலுத்தி புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள்.
The Lord has commanded them not to make any idol or worship any idol, but these people, they made a golden cup and they started dancing before that.
அவர்கள் அடிமைகளா இருந்த பொழுது கற்றுக்கொண்டதான காரியங்கள் இப்பொழுது அவரிடத்தில் மிக சீக்கிரத்தில் வெளிப்பட்டு விட்டது.
And whatever they learned when they were slaves in Egypt, that was immediately manifested at that time.
இப்பொழுது தேவன் என்ன சொல்றார் பாருங்க.
See what the Lord is telling you.
ஏழாவது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள்.
In verse 7 we read, then the Lord spoke to Moses, go down at once, for your people whom you brought up from the land of Egypt have corrupted themselves.
அந்த வார்த்தைகளை கவனிக்கிறீர்களா, தேவன் சொல்றார், எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள், அப்படிதான் தேவன் சொல்றார். ஜனங்கள் சொன்னபடியே சொல்றார்.
Did you read this correctly? No, the Lord is telling them, the people whom you brought from the land of Egypt, exactly whatever the people told, the same the Lord is also telling them.
ஆனால் மோசே தேவனை அறிந்திருந்தவர்.
பட் மோசஸ் ஹஸ் நாட் காட்.
மோசே என்ன பேசுறாரு தெரியுமா, 11 வசனத்துல பாருங்க.
இன் வாட் மோசஸ் ஸ்பீக்கிங்,
மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி,
வெர்ஸ் 11, மோசஸ் இன்ட்ரீட் தி லார்ட் இஸ் காட் அண்ட் செட்,
கர்த்தாவே,
தி லார்ட்,
தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையினாலும் கையினாலும் பலத்த வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்கள் அப்படினு சொல்றார்.
மோசஸ் இஸ் சேயிங், your people whom you have brought out from the land of Egypt with great power and with a mighty hand.
அவங்க தேவன் வந்து ஜனங்கள் என்ன சொன்னாங்க, ஏப்பா நீ கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னாங்கல்ல, உன் ஜனத்தை போய் பாருங்கறாரு.
Lord was telling to Moses, they said, you know, that you only brought them out of Egypt, you go and see them.
ஆனா மோசே சொல்றாரு, இல்ல நீர் அழைத்து கொண்டு வந்த உம்முடைய ஜனங்கள் சொல்றாரு.
But Moses is telling to the Lord, your people whom you have brought out of Egypt.
Moses devane arindirundan.
Moses had known God.
Anal andha janangal Moses than arindirundar.
But those people have known only Moses.
கடந்த நாள்ல பிரபாகர் உங்க பேசும்போது சொன்னாங்க, இங்க 2000 பேர் கூடி இருக்கிறோம், சாக் வந்திருக்காருனால.
And yesterday Prabhupada was sharing, now there are 2000 people are sitting here because Zach has come.
ஒருவேளை பிரதர் சாக் வரலைன்னா எவ்வளவு பேர் இங்க கூடுவாங்களா அப்படின்னு சொன்னார்.
And he answered the question, supposing brother Zach didn't come, will such a huge number of people will gather here?
நம்ம 2000 பேர் இல்ல 20,000 பேர் வேணாலும் கூடலாம் ஒரு தேவ மனிதனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. ஏன்னா அது ஒரு அரிய சந்தர்ப்பம்.
To listen to the word of a godly man, not just 2,000, even 20,000 people can gather here, because this is a randomly here, a man of God.
அவருடைய பாரம் என்னன்னா,
But the burden of such a man is
the Zacchaeus namma vandu follow pandravame and Zacchaeus eppadi devane pinbattu poraangiradhu arinjirukuma.
We are all following Brother Zach, but have we known how Brother Zach is following the Lord?
The Zach mattum arinjirukuma alla Zach follow panna kudiyadana and devane arinjirukuma?
Have we known only Brother Zach or the God whom Brother Zach is following?
மோசேயை ஜனங்கள் அறிந்திருந்தார்கள், ஆனால் மோசேயை பின்பற்றிய தேவனை அறியவில்லை.
Yes, beloved brothers and sisters, people have known Moses, but they have not known the God whom Moses followed.
எனவே அவர் அப்படி சொல்லி தேவனுக்கு முன்பாக அவர் மன்றாடின பொழுது,
when you know, Moses entreated before the Lord like that,
தேவன் இரக்கப்பட்டார்.
God was merciful.
தேவன் இரக்கமுள்ள தேவன் என்பதை மோசே அறிந்திருந்தார்.
Moses knew God is a God of mercy.
மோசே வந்து ஒரு காலம் வந்து நான் நடத்தி வந்த ஜனம் அவரை நினைக்கவே இல்லை.
மோசேஸ் நெவர் தாட் தட் ஹி ஒன்லி பிராட் தம் அவுட் ஆஃப் ஈஜிப்ட்.
பாருங்க அந்த 33வது அதிகாரத்துல
இன் சாப்டர் 33
14 15 வாசிங்க.
வேர்ஸ் 14 அண்ட் 15
அந்த அதுக்கு முந்தின வசனத்துல கூட பின்பகுதியில இருந்து வாசிங்க. நம்ம வாசிப்போம். கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான்.
Verse 13 onwards. Now therefore I pray you, if I have found favor in your sight, let me know your ways that I may know you, so that I may find favor in your sight. Consider too that this nation is your people.
இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியதான ஊழியக்காரர்கள் ஒரு சிலர் வந்து இதெல்லாம் என்னுடைய ஆடுகள் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம்.
You know, we have heard these days, you know, some ministers, you know, pastors coming and telling, you know, these are my sheep and people have stolen it away.
யார் விலைக்கடை செலுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆடுகள் சொந்தம்.
Whoever paid the price, the sheep belong to them only.
தேவன் இயேசு மூலமாக நமக்கு விலைக்கடை செலுத்தி இருக்கிறார்.
The Lord, God, you know, paid the ransom through Jesus Christ.
ஆனா இயேசு விலைக்கடையை செலுத்தி நம்ம எல்லாம் அவருக்கு சொந்தமாக்கி இருக்க, வேலைக்காரர் ஒருத்தர் வந்து எனக்கு சொந்தம் சொன்னா அவர் திருடன் இல்லையா?
God has made his as well through his own through Jesus Christ, but if a servant comes and claims that we belong to them, that is, he is a thief.
நீ அருமையானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள்.
Beloved, we all belong to the Lord.
இங்க 14-15 வசனத்துல வாசிக்கிறோம்.
In verse 14 and 15 we read here,
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார்.
He said, my presence shall go with you and I will give you rest.
அப்பொழுது மோசே சொன்னார்,
then Moses said to him,
உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்.
If your presence does not go with us, do not lead us up from here.
ஒரு அடி கூட இங்க இருந்து எங்களை நகர்த்தவே வேண்டாம், நாங்க போக மாட்டோம், நீங்க எங்களோடு வந்தாதான் போகும் சொன்னாங்க.
Lead us not even a step from this place, only if you come we will go.
ஏனென்றால் முழுமையாக தேவனையே சார்ந்திருந்தார்.
Because he completely depended on God.
அவருக்கு தெரியும் தேவன் இல்லாமல் நம்மளால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு
தெரியும். He knew that without God he can do nothing.
இதுதான் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம்.
This is the knowledge
இதைத்தான் எபேசியர் 1:17 அப்படி ஜெபிக்கிறார்.
This is the one, you know, Paul is praying for the Ephesians in Ephesians 1:17.
நாம் வந்து இப்பொழுது தேவனை அறிந்திருக்கிறேனா அல்லது தேவ மனிதர்களை மாத்திரம் அறிந்திருக்கிறேன்?
As I said now, have I known God or man of God?
எனவே அந்த பவுல் ஜெபம் பண்ணது போல,
As Paul prayed,
தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தல் வேண்டும் என்று அவர் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டியிருக்கிறோம்.
As Paul prayed, you know, as part of wisdom and of revelation and the knowledge of him, we should also pray.
அந்த தெய்வீகத்தின் மகத்துவத்தை நாம் அறிய வேண்டியிருக்கிறது.
And we have to know that have that knowledge of God.
நாம் பேதுரு எழுதின நிருபத்தில் 1 பேதுரு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து
விடுங்கள். தெளிந்த
புத்தியுள்ளவர்களாக இருங்கள்,
விழித்திருங்கள்,
ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
Your adversary, the devil, prowls around like a roaring lion seeking someone to devour.
விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
But resist him firm in your faith.
உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே.
Knowing that the same experiences of suffering are being accomplished by your brethren who are in the
world. நாம் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடும்படிக்கு தேவனுடைய வார்த்தை நம்மை
உற்சாகப்படுத்துகிறது.
அவர் நம்மீது அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார்.
He is a God who cares for us.
அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்பது அறிந்து கொள்வதே ஒரு ஞானம் தான்.
To know what kind of God he is, that itself is a wisdom.
சில நேரத்தில் நமக்கு வியாதிகளை குறித்த பயம் அல்லது பொருளாதார குறித்ததான கஷ்டங்களை குறித்ததான ஒரு அச்சம் இதெல்லாம் நம்முடைய இருதயத்தை தொய்ந்து போக பண்ணும்.
Sometimes the anxiety about our sickness or about the financial stress, these make us weigh down our heart.
நம்ம விதைக்கிறவ பற்றிய உபதி ஓமையில நம்ம மத்திய சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
We read about the parable of the sower in Matthew chapter 13.
உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அந்த வார்த்தையாகி விதை வளர்ந்து பலன் கொடுக்காதபடிக்கு நெருக்கப்படும் என்று வாசிக்கிறோம்.
You know, the anxiety and about the worldly things, that puts down the seeds.
எனவே கவலை நம்முடைய ஆத்மாவை ஒடுக்கிவிடும்.
Because anxiety will make our heart sick.
தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை விசாரிக்கிறவர். இதை நாம் அறிந்திருந்தா நம்முடைய கவலை எல்லாம் விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னால ஒண்ணு செய்ய முடியாது.
If you had known this by faith, we can pray to the Lord, I can't do anything.
நான் கவலைப்படுறதுனால ஒண்ணு செய்ய முடியாது.
By being anxious, I can do nothing.
வியாதிப்படுறமே செத்து போயிருமோன்னு கவலைப்பட்டா அதனால நம்ம ஆயுள் காலம் கூட்டிடுமா?
When we are sick, when we are worried about our sickness, will our lifetime increase?
அதே மாதிரி நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை இல்லையும் நம்மளாகவே அதுக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள முடியாது.
And in the problem which we face, we cannot come out with a solution.
நாம் தேவனுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய வல்லமையும் அவர் நம்ம மீது எவ்வளவு அக்கறையா இருக்கிறார்கள் புரிந்து கொண்டிருந்தோம் சொன்னா,
If he had understood the mercy of God, the love of God and his how he cares for us,
நிச்சயமா அந்த நேரத்துல நம்முடைய பாரத்தோடு கூட ஜபத்தில் அவருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி விட்டு
உங்களுடைய
பிரச்சனை எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு கூடிய ஜபத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க.
அப்பொழுது
நம்முடைய புத்தி கேட்டாத தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும்
வாசிக்கிறோம். அந்த
தேவன் நம்ம விசாரிக்கிற தேவன்.
And that God is a God who cares for us.
அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா?
Do you have that faith?
அப்படினா அந்த தேவனுடைய ஞானத்தை பெற்றிருக்கோம்னு அர்த்தம்.
Then that means we have received the wisdom of God.
நிச்சயமா தேவன் அவரிடத்தில் நம்பிக்கையோடு கூட நாம் தெரியப்படுத்தக்கூடிய எந்த வேண்டுதலையும் அவர் அசட்ட பண்ணவே மாட்டார்.
Whatever we pray to the Lord with faith, he will not despise us.
அதனால பேதுரு எழுதுறாரு.
That is why Peter is writing here.
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யார் விழுங்கலாம்னு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுட்டித் திரிகிறான்.
Because your enemy is like a roar, prowls around like a roaring lion seeking someone to devour.
எனவே நீங்கள் விசுவாசத்தில் உறுதியான என்று அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
So be firm in your faith and resist him.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை குறித்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் குறித்து நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு வெளிச்சத்தை தந்தார்.
The Lord gave me light when I was meditating upon these words, resisting the devil.
இயேசு பிசாசை எப்பெல்லாம் எதிர்த்து நின்றார்?
When at what time Jesus resisted the devil?
பேதுரு மூலமாக பரலோகத்துக்கு அடுத்ததை சிந்திக்காம பூமிக்கு அடுத்த கண்ணோட்டத்தோடு கூட சுய பச்சாத்தாபத்தை தூண்டும்படி அவர் பேசின பொழுது,
when Peter was speaking to the Lord, to create a self-pity in Jesus,
அவர் எதிர்த்து நின்றார்.
Jesus resisted.
எனக்கு பின்னாப்போ சாத்தானே,
he said, get behind me, Satan.
நீ பூமிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கிறாய்.
You are looking from a worldly perspective.
என்று கடிந்து கொண்டார்.
And the Lord rebuked him.
உலகத்தினுடைய மகிமையை எல்லாம் காண்பித்து அவரை தண்டனித்து பணிந்து கொள்ளும்படி சொல்லும் பொழுது கூட அவர் எதிர்த்து நின்றார்.
When the devil showed all the glory of the world and asked Jesus to worship him, the Lord rebuked him, resisted him.
அங்க ஒரு சகோதரன் மேல நமக்குள்ள கசப்போ அல்லது வைராக்கியம் வரும் பொழுது,
when there is a bitterness against any brother,
அல்லது சபையில இருந்து சகோதரர்ல நம்ம வந்து டிசிப்ளின் பண்ணும்போது கூட அவங்க மேல நமக்குள்ள ஒரு கசப்பு வர முடியும்.
Even when we discipline somebody in the church, you know, there is a possibility of bitterness coming in our heart.
அவங்க மனம் திரும்பும் போது கூட நம்ம மன்னிக்க முடியாதபடி அன்பற்ற தன்மை நமக்குள்ள வளர முடியும்.
Even when they repent, you know, we can have an unforgiving, unloving attitude towards them.
கொரிந்தியர்களின் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு,
and in the epistle to the Corinthians, Paul was saying,
இதோ பிசாசுடைய தந்திரங்கள் நாம் அறியாததல்ல, அந்த இடத்துல தான் எழுதி
வச்சிருக்கேன்.
அங்க இதெல்லாம் எதுக்காகன்னா, நம்முடைய இருதயத்தை ஒரு கசப்பு அல்லது ஒரு வைராக்கியம் அல்லது மனுஷியமான கோபம் எரிச்சல் இதெல்லாம் நம்மை மோசம் போக்காத பிடிக்கி சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து எதிர்த்து நில்லுங்கள்.
So resisting the devil, you know, not giving place to any bitterness or anger in our hearts.
நான் ஒரு காலத்துல இப்படிதான் நினைச்சேன், பிசாசு துரத்தும் பொழுது பிசாசுக்காக ஜெபம் பண்ணும்போது நான் பார்த்துக்கிறேன், பிசாசு பிடித்தவர்கள் வந்து ஆவும்னு சத்தம் போட்டுட்டு அவங்களை பார்த்தோம்னாலே அந்த தோற்றமும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் நம்மள பயமுறுத்துற மாதிரி இருக்கும்.
You know, when you know, people are casting the evil spirit from people and the way they shout and make noise, you know, it will be fearsome.
அப்பொழுது நம்ம பயப்படாம எழுத்து நிக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன்.
I was thinking during at that time that we have to stand firm, you know, without any fear.
ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய இருதயத்தை கவலையினாலையும் அல்லது கசப்பினாலையும் அல்லது மனுஷிய பச்சாத்தாபத்தினாலையும் பச்சாத்தாபத்தினாலையும் நம்மளை மோசம் போக்காத படிக்கு பிசாசுடைய தந்திரங்களோடு எழுத்து நில்லுங்க.
பட் யூ ஹேவ் டு ரெசிஸ்ட் தி டெவில், யூ நோ, பை நாட் ஹேவிங் எனி ஆங்ஸைட்டி இன் அவர் ஹார்ட்ஸ், ஹேவிங் எனி பிட்டர்னஸ் இன் அவர் ஹார்ட்.
நம்மை ஒடுக்குகிற அந்த கவலையை கொண்டு வரக்கூடிய எல்லா பிசாசின் தந்திரங்களோடு கூட விசுவாசத்தில் எழுத்து நில்லுங்க.
பை ஸ்டாண்டிங் ஃபர்ம், you know, standing against him when we face the oppression from the devil.
அப்படி எழுத்து நிக்கணும்னா, நம்முடைய தேவன் அன்புள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், நம்மை விசாரிக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும்.
If we want to resist like that, we should know God is a loving God, he is almighty.
எனவே இந்த ஞானத்தை நாம் அறிந்து வளர வேண்டும் என்பதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஜெபம்.
The prayer of Paul is that we should grow in such a knowledge.
இனி நம்முடைய இதயத்துக்குள்ள உலக கவலைகள் கூட வந்து, அல்ல நம்முடைய வியாதி பத்திய கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, நம்மள அப்படியே சோர்ந்து போக பண்ணோம்னா நம்ம ஜெபம் பண்ண முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது.
When you know the anxiety about the world, about our future, when they come and weigh down our heart, you know, we cannot even pray.
சாத்தான் ஏத்து நிற்போம்.
Let us resist the devil.
விசுவாசத்தில் உறுதியாக நிற்போம்.
We'll be firm in our faith.
தேவனுடைய ஞானத்தில் வளருவோம்.
And we will grow in the wisdom of God.
Amen.
Amen.
We read in Ephesians chapter 3.
எபேசியர் 3-லே நாம் வாசிக்கிறோம்.
Says in verse 10 that
பத்தாம் வசனத்திலே எப்படி ஆய் வாசிக்கிறோம்,
that in order that the manifold wisdom of God might now be made known through the church.
உன்னதத்தில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் அவருடைய அனந்த ஞானம் அது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக.
In other words, the church, that is the people of God, you and me.
இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், சபை என்பது தேவனுடைய ஜனம், நீங்களும் நானும்.
Through that, through this people,
அவருடைய ஜனங்களின் மூலமாய்
God should manifest the wisdom, his wisdom.
அவருடைய அனந்த ஞானத்தை தேவன் சபையின் மூலமாய் தெரியப்படுத்த வேண்டும்.
But in the same chapter,
அதே அதிகாரத்திலே,
same book, in the same book,
அதே புத்தகத்திலே,
Paul says in 5:27,
5:27 பவுல் இப்படி சொல்கிறார்,
he says the church is church in all her glory.
கரைத்தரை முதலானதுகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றுமான மகிமையுள்ள சபை.
மகிமையுள்ள சபை, that is the church in all glory.
மகிமையுள்ள சபை என்று வாசிக்கிறோம்.
From these two verses,
இந்த ரெண்டு வசனத்திலிருந்து,
we know that the wisdom of God is same as the glory of God.
தேவனுடைய ஞானமும் தேவனுடைய மகிமையும் ஒன்று என்பதை இந்த ரெண்டு வசனத்திலிருந்து.
Growing in the wisdom of God means growing in the glory of the Lord.
தேவனுடைய ஞானத்தில் வளர்வது என்பதும் தேவனுடைய மகிமையில் வளர்வது என்பதும் ஒன்று.
From one degree of glory to another degree of glory.
ஒரு மகிமை நிலையிலிருந்து அடுத்த மகிமை நிலை முன்னேறுவது.
We know that verse in 2 Thessalonians 2:14, it says the whole purpose of our calling. Maybe we can turn to that for a minute. 2 Thessalonians chapter 2 verse 14.
2 Thessalonians 2:14 நாம் திருப்புவோம்.
It says there 2:14, and it was for this that he called you through the gospel that you may gain the glory of our Lord Jesus Christ.
2 Thessalonians 2:14 vasikkirum ningal nammudaiya kartharagi Yesu Kristuvin mahimai adaiyum porutaga ningal sunsheshathile andha rechipukku avar ungalai alaithar.
So you find that that is the whole purpose, that we may gain that wisdom of Christ, the wisdom of God, the glory of God, and that is the whole purpose.
முழு நோக்கமும் அவருடைய மகிமையும் அவருடைய ஞானத்தையும் அடைவதே.
It goes beyond the forgiveness of sins.
அது பாவ மன்னிப்புக்கு மேலாய் கடந்து செல்கிறது.
And that I may get the glory of Christ.
நான் கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும்.
From John's Gospel,
யோவான் சுவிசேஷம்,
just want to show you some portions.
ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு காண்பிக்க
விரும்புகிறேன். The Lord challenged me and showed me the glory of Christ.
தேவன் என்னை சவால் விட்டு அவருடைய மகிமையை காண்பித்த விஷயங்கள்.
And I said, when I read it and when the Lord showed it to me, I said, Lord, I want that.
நான் வாசித்து தேவன் எனக்கு அதை காண்பித்த பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே இது எனக்கு வேண்டும்.
Doesn't matter what I lose.
ஆண்டவரே நான் எதை இழந்து போனாலும் பரவாயில்லை.
But I want this.
ஆண்டவரே இது எனக்கு தேவை.
Need this glory of Christ.
ஆண்டவரே மகிமை, கிறிஸ்துவின் மகிமை நான் எனக்கு வேண்டும்.
First of all, I want to show in chapter 2.
இரண்டாம் அதிகாரத்திலே காண்பிக்கிறது.
That portion in chapter 2 where John chapter 2 where he is at the marriage at Cana.
அங்கே கானா ஒரு கல்யாணத்திலே இரண்டாம் அதிகாரத்தில் இயேசு இருந்தார் என்று அறிந்திருக்கிறீர்கள்.
An amazing passage.
ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம்.
Verse 9.
9வது வசனம்.
And when the head waiter tasted the water which had become wine and did not know where it came from, but the servants knew, the head waiter called the bridegroom.
அந்த சாட்சிரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்டு வந்த வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தை விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் அவன் சாட்சிரசம்
ருசிப்பாடி nobody knew.
யாருக்கும் அறியாமல், யாரும் அறியாமல்
servants knew, the disciples knew.
வேலைக்காரர்களும் சீஷர்களும் அறிந்திருந்தார்கள்.
Maybe Mary also knew.
மரியாளுக்கும் ஒருவேளை தெரிந்திருக்கும்.
Nobody else knew.
வேற யாரும் அறியாதிருந்தார்கள்.
And Jesus kept quiet.
இயேசு அமைதியாக இருந்தார்.
He never sought publicity.
ஒருபோலும்
publicity.
அவர் தனக்கு ஒரு
popularity,
ஒரு பிரஸ்தாவத்தை, பேய் பிரஸ்தாவத்தை விரும்பவில்லை.
யாராவது
ஒரு வேலைக்காரன் போய் சொல்ல மாட்டாங்களா இயேசுதான் உண்டாக்குனார்னு?
இட் வாஸ் ஹீ.
அவர் தான் உண்டாக்குனார் சொல்ல மாட்டாங்களா?
நோ,
இல்லை இல்லை.
அண்ட் ஜீசஸ் வாஸ் கண்டென்ட் டு பீ அன்நோன்.
இயேசு அறியப்படாமல் இருக்க திருப்தியா இருந்தார்.
யூ நோ தட் வாஸ்.
இந்த வசனம் உங்களுக்கு தெரியும்.
அமேசிங் வேர்ஸ்.
அற்புதமான வசனம்.
Verse 11.
11வது வசனம்.
This beginning of his signs Jesus did in Cana of Galilee and manifested his wisdom, his glory. And his disciples believed in him.
இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானாவில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்.
And Jesus did not just stay around.
இயேசு அங்கேயே இருக்கல.
Oh, you are the one, is it?
Oh, நீங்க தான் செஞ்சீங்களா?
Says in verse
12,
after this he went to Capernaum.
அதற்கப்புறம் அவர் கப்பர்னூமுக்கு போனார் என்று வாசிக்கிறோம்.
I am challenged.
நான் சவாலாக
இருக்கிறேன். Christ.
கிறிஸ்துவின் மகிமையை பார்த்து.
Chapter 3,
மூன்றாம் அதிகாரம்.
Nicodemus, a Pharisee, came.
நிக்கோதேமு பரிசேயன் வருகிறான்.
To the Lord in the night.
ராத்திரியிலே ஆண்டவரிடத்தில் வருகிறான்.
And Jesus could have asked him.
இயேசு அவனை பார்த்து கேட்டார்.
Verse 2, it says this man came to him in the night.
ராத்திரியிலே இந்த மனுஷன் இயேசு இடத்தில் வந்தான் என்று வாசிக்கிறோம்.
And isn't it amazing, dear brothers and sisters?
இது ஒரு ஆச்சரியமான காரியம் அல்லவா சகோதர சகோதரி?
Jesus did not say a word about his fear, hypocrisy, or his seeking the honor of the other Pharisees.
இயேசு அவனுடைய பயத்தை கொடுத்தியோ, மாய்மானத்தை கொடுத்தியோ, மற்றவர்கள் இடத்துல இருந்து பேரை பேர் போய்விடுமோ என்பதை கொடுத்து பயத்தை கொடுத்து இயேசு பேசவே இல்லை.
Jesus could see through.
இயேசு அவனிடத்துல பார்க்க,
this man is coming in the night. He is scared of other people.
ஏன் இந்த மனுஷன் ராத்திரில வரா, மற்றவங்களுக்காக பயப்படுறானா என்று இயேசு பார்க்க முடியுது.
Jesus kept quiet.
இயேசு அமைதியா இருந்தார்.
And no wonder Nicodemus supported Jesus when there was a discussion among the Pharisees in chapter 7.
ஏழாம் அதிகாரத்திலே பரிசேயர்களா ஒரு விவாதம் நடக்கும்போது நிக்கோதேமு இயேசுக்கு பக்கத்தில் இயேசுவை தாங்கினானே அதுல ஆச்சரியம் இல்லை.
And there is no wonder why he along with Joseph of Arimathea came and taken the body of Jesus for burial as we read in John chapter 19.
யோவான் 19 அதிகாரத்திலே இயேசுவினுடைய சரீரத்தை அடக்கம் செய்ய எடுத்து போகும்போது இவன் தாங்கினான்.
Can you see the gentleness of Jesus?
இயேசுவினுடைய சாந்த குணத்தை பார்க்க முடியுறதா?
Are you able to see the humility of Jesus at Cana?
கானானிலே இயேசுவினுடைய
தாழ்மை
பார்க்க முடியுறதா?
Humility of Jesus.
இயேசுவினுடைய தாழ்மையை பார்க்க முடியுறதா?
And then dealing with Nicodemus, his gentleness.
நிக்கோதேமோடு அவர் பேசும்போது அவருடைய சாந்த குணத்தை பார்க்க முடியுறதா?
John chapter 4 we read.
யோவான் 4 நாம் வாசிக்கிறோம்.
In verse 7,
ஏழாம் வசனத்திலே
Jesus asking to this Samaritan woman, give me some water to drink.
சமாரிய ஸ்திரியை பார்த்து எனக்கு குடிக்க தண்ணீர் கொடு என்று கேட்கிறார்.
Who is Jesus?
இயேசு யார்?
Who is Jesus?
இயேசு யார்?
The rock from which about more than 40, 50 people, 50,000, 50 lakhs people could be fed with the water.
ஒரு கண்மணியிலிருந்து 40-50 லட்சம் ஜனங்கள் தண்ணீர் குடித்தார்களே அவருடைய தாகம் தீர்ந்தது.
6 lakhs men alone who could go to war.
6 லட்சம் மனுஷர்கள் மாத்திரம் அங்கே இருந்தார்கள்.
Who could go to war?
அவர்கள் சண்டைக்கு போக.
What about their wives? What about their wives, their parents, their children?
அவருடைய மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள்.
It was reversed everywhere.
அங்க எங்க போனாலும் அங்கே ஆறுகள்.
And in 1 Corinthians 10 we read, Jesus Christ was that rock.
1 Corinthians 10 le vasikkrom Yesu Kristuve and kanmalai endru.
He was a rock.
Avar or kanmalaiya irundar.
Here this rock is asking. Inda
kanmalai ippozhudhu thanneer kai kekkirar.
Give me some water.
Enak konjam thanneer kodu.
Give me some water.
Enak konjam thanneer kodu.
Do you see the wisdom of God?
Ange avarude gnanathai paarthingala?
Do you see the humility of Jesus?
இயேசுவினுடைய தாழ்மையை பார்க்க முடியுமா?
He was willing to appear weak and as a failure.
ஒரு பலவானாய், ஒரு தோல்வியுற்றவராய் காணப்பட ஆயத்தமாய் இருந்தார்.
Helpless.
உதவியற்றவராய்.
Jesus was willing to appear helpless and weak.
இயேசு ஒரு பலவீனனாய், உதவியற்றவராய் காணப்பட ஆயத்தமாய் இருந்தார்.
The glory of Christ.
கிறிஸ்துவின் மகிமை.
I am challenged.
நான் சவால் ஏற்படுகிறேன்.
John chapter 5 we read.
யோவான் 5 அதிகாரம்.
Here is a man who was paralyzed for 38 years. Verse 5.
5 வசனத்திலே 38 வருஷம் வியாதிப்பட்டவன் ஒரு மனுஷன் இருக்கிறான்.
Man is paralyzed for 38 years.
38 வருடம் வியாதம் வாதம் உள்ள ஒரு மனுஷன்.
And the people were going up and down.
ஜனங்கள் அவனை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.
And then Jesus came to him.
இயேசு அவனிடத்திலே வந்தார்.
Jesus knew, saw him. Jesus saw him lying there and knew that he had already been a long time in that condition. Do you want to get well?
Yesu avan vegu kaalam inge irukkiradhai kandu nee sugamaga unakku viruppam undo endru ketaar.
Jesus was sensitive about the needs of other people.
Mattravargalude thevai kuduthu Yesu unarvulavara irundar.
I couldn't bother.
Naan adhai paarthu kavalai paduva.
I can't be bothered about it.
Naan adhai paarthu naan kavalai padamaten.
I got enough worries.
எனக்கு என்னோட கவலைகளே நிறைய இருக்கு.
I got my home, I got my wife, I got my children to take care.
எனக்கு என்னோட வீடு இருக்கு, மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களை நான் பொறுப்படுத்திக் கொள்ளணும்.
Jesus,
Yesu
was sensitive to the needs of other people.
மற்றவர்களுடைய தேவையை கொடுத்து அவர் உணர்வுள்ளவரா இருந்தார்.
Not only that.
அது மட்டுமல்ல,
Jesus has no word of criticism about the insensitivity of the Pharisees.
பரிசேயர்களுடைய உணர்வற்ற தன்மையை குறித்து இயேசு ஒரு வார்த்தை கூட குறை சொல்லவில்லை.
They were so insensitive.
அவர்கள் அவ்வளவு உணர்வற்றவர்களாக இருந்தார்.
This man says,
இந்த மனுஷன் சொல்கிறான்,
before I come, somebody else comes.
நான் வருவதற்கு முன்பாக யாரோ ஒருவர் வந்து விடுவார்கள்.
While I am coming, another steps down before me. Lord, what can I do? And there is no chance to help me.
ஆண்டவரே, நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் போவதற்கு முன்பாகவே வேற யாரோ ஒருவர் வந்து விடுகிறான்.
Jesus did not rebuke the people around.
சுற்றியிருந்த ஜனங்களை ஆண்டவர் தண்டிக்கவில்லை.
When this man was healed, immediately the Pharisees came to criticize Jesus.
இந்த மனுஷன் சுகமான உடனே பரிசேயர்கள் வந்து குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள்.
Where were they when this man was lying down there for 38 years?
38 வருடமாய் அங்கே சுகீனமாய் படுத்திருந்தானே, அப்பொழுது எங்கே போனார்கள் அந்த பரிசேயர்கள்?
Jesus was sensitive.
இயேசு உணர்வுள்ளவராய் இருந்தார்.
And he did not criticize, he did not find fault with the insensitivity of the people around.
அவனை சுத்தி இருந்த ஜனங்கள் உணர்வற்றவராய் இருந்தார்களே, அவரை குறித்து இயேசு குற்றம் சாட்டவில்லை.
How can this government do this?
எப்படி இந்த அரசாங்கம் இதை செய்ய முடியும்?
How can my boss behave like this?
என்னுடைய எஜமானன் வேலை ஸ்தலத்தில் எப்படி இப்படி நடக்க முடியும்?
How can this person do like this?
இந்த நபர் எப்படி எனக்கு இப்படி செய்ய முடியும்?
How can these neighbors behave like this?
இப்படி அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எனக்கு விரோதமா எப்படி நடக்க முடியும்?
Jesus kept quiet.
இயேசு அமைதியாயிருந்தார்.
We find the graciousness of Jesus there.
இயேசுனுடைய அங்கே இரக்கத்தை கிருபையை பார்க்கிறோம்.
And also Jesus, I was also thinking, Lord, you could have prevented or you could have desisted or you would have said no, reluctant, because anyway it is a Sabbath and if we are going to heal again there will be problems. Why should I heal him?
இயேசு இப்படி யோசித்திருக்கலாம், ஓய்வு நாள்ல நான் சுகமாக்கணும், மீண்டும் பிரச்சனை ஆகும், நான் அமைதியா இருக்கட்டும், நான் பின்வாங்கிக் கொள்கிறேன் என்று இயேசு யோசித்திருக்கலாம்.
Actually there was a problem immediately after that.
உடனடியா சுகமானவுடனே ஒரு பிரச்சனை நடந்தது.
Jesus was not reluctant.
இயேசு அப்படிலாம் தாமதமா இருக்கவில்லை.
He was sensitive and he thought something has to be done. He did it.
உணர்வுள்ளவராய் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று யோசித்தார், அதை செய்தார்.
And we read in chapter 6.
ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
We find that in chapter 6 verse 16.
6:16.
We find that Jesus said to the disciples, let us go to the other side.
சாயங்காலம் ஆனபோது அவர் சீஷர்களே அப்பாலே போவோம் என்று சொன்னார்.
And then Jesus went to the mountains to pray.
இயேசு மலைக்கு ஜெபிக்க போய்விட்டார்.
And then Jesus was not with them, the disciples went.
சீஷர்கள் போனார்கள், இயேசு அவரோடு கூட இல்லை.
And then the storm came.
பெருங்காற்று வீசினது.
And Jesus, you know, we find the graciousness of Jesus.
அங்கே இயேசுனுடைய கிருபையை பார்க்கிறோம்.
The humility of Jesus.
இயேசுனுடைய தாழ்மையை பார்க்கிறோம்.
He did not tell them. He did not tell this.
இதை இப்படியாய் சீஷர்களுக்கு அவர் சொல்லவில்லை.
You went alone.
நீங்க தனியா போனீங்களா?
You didn't call me.
நீங்க என்ன கூப்பிடலையே?
You didn't want my prayers.
என்னுடைய சமூகம் உங்களுக்கு தேவையில்லை.
You didn't want my presence.
என்னுடைய சமூகம் உங்களுக்கு தேவையில்லை.
You didn't want my prayers.
என்னுடைய ஜெபம் உங்களுக்கு தேவையில்லை.
See that.
அதை பார்த்தீங்களா?
See that.
அதை பாருங்க.
See the storm.
பாரு, புயல் வந்துருச்சு.
Not Jesus.
இயேசு இப்படி சொல்வதில்லை.
Glory of Jesus.
இயேசுனுடைய மகிமை.
He was willing to humble himself.
தம்மை தாமே தாழ்த்த அவர் ஆயத்தமா இருந்தார்.
And the disciples went inside the sea.
கடற்கரைக்குள்ளாய் போனாங்க சீஷர்கள்.
And you know, they never thought, how will Jesus come?
இயேசு எப்படி வருவார்னு அவங்க யோசிக்கவே இல்ல.
Let me go to the beach.
நான் கடற்கரைக்கு போய்.
None of the 12 disciples thought about that.
12 சீஷர்களும் இயேசு எப்படி வருவார் என்றெல்லாம் யோசிக்கவில்லை.
Maybe Jesus waited there for some time.
இயேசு ஒருவேளை கொஞ்ச நேரம் அங்க காத்திருந்திருக்கலாம்.
But then they are not coming. No possibility of them coming.
அவங்க திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இயேசு பார்த்தார்.
What shall I do?
நான் என்ன செய்வது?
I'll go.
நான் போறேன்.
Walking on the sea is not the matter.
கடல் மேல் நடந்தது காரியம் இல்ல.
That is not the important thing.
அது முக்கியமான காரியம் இல்ல.
He was willing to go to them.
அவர்களிடத்திலே போக இயேசு ஆயத்தமா இருந்தார்.
If that brother is in need, let him come to me.
ஓ, அந்த சகோதரருக்கு தேவையா? அவரின் இடத்துல வரட்டும்.
If there is some discussion to be done in the church, let him come to me.
சபையில ஏதோ ஒரு காரியத்தை பத்தி பேசணுமா, அவங்க என் இடத்துல வரட்டும்.
Who is important here?
அங்க யார் முக்கியமான நபர்?
Disciples of Jesus.
சீஷர்களா? இயேசுவா?
And Jesus said, I will go.
இயேசு சொன்னார், நான் போகட்டும்.
No issues.
ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
No problem.
ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
I will go.
நான் போகிறேன்.
They should have come.
அவங்க தான் வந்திருக்கணும்.
They didn't come.
அவங்க வரல.
Okay, I'll go.
நான் போகட்டும்.
This is growing in wisdom.
இதுவே ஞானத்தில் வளர்வது.
This is the glory of Jesus.
இதுவே இயேசுவின் மகிமை.
Okay. Then we read in chapter 6 again.
ஆறாம் அதிகாரத்தில் என்னமோ வாசிக்கிறோம்.
Amazing.
ஆச்சரியமான காரியம்.
Chapter 6,
ஆறு,
verse 68,
68வது வசனம்.
There's a discussion between Judas, between Peter and Jesus.
பேதுருக்கும் இயேசுக்கும் ஒரு.
Simon Peter answered him, Lord, to whom shall we go? You have the words of eternal life.
சீமன் பேதுரு அவர் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு.
And we have believed and have come to know that you are the Holy One of God.
ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம்.
And Jesus said, yes, you are right.
இயேசு சொன்னார், நீ சரி.
Jesus did not say.
இயேசு அப்படி சொல்லவில்லை.
Jesus did not say this.
இயேசு இப்படியாய் அவர் சொல்லவில்லை.
But in the end of this 10 years, 3.5 years, he will deny me.
நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா 3 வருஷம் கழிச்சு நீ என்னை மறுதலிக்க போற என்று சொல்லவில்லை.
Jesus never wanted to expose him.
அவனை வெளியே கொண்டு வர வேண்டும், வெளியமாக்க வேண்டும் என்று இயேசு
சொன்னார். He said that in Mark 14, in the end of the tenure, he said that.
அவருடைய வாழ்க்கை முடிவிலே அவர் அப்படியாய் மார்க் 14 பேதுருவை பார்த்து சொன்னார்.
But
ஆனால்
not at that time.
இந்த நேரத்தில் அப்படியாய் சொல்ல,
not at that time.
இந்த நேரத்தில் அப்படி சொல்லவில்லை.
As we heard now.
நாம் கேட்டது போல,
to know how a gun works or rifle works, that is knowledge.
எப்படி ஒரு துப்பாக்கி வேலை செய்யும் என்பதை அறிந்திருப்பது அறிவு.
Anybody can learn that.
அது யார் வேணாலும் கற்றுக்கொள்ள.
Nothing great about that.
அதை குறித்து பெரிதான காரியம்
இல்லை. Wisdom.
ஞானம் என்றால் என்ன?
When to use, where to use,
எங்க பயன்படுத்தணும், எப்ப பயன்படுத்தணும்,
to whom it should be passed,
அது யாருக்கு விரோதமாக இதை பயன்படுத்த வேண்டும்,
all those things, that you require wisdom.
அதற்கெல்லாம் ஞானம் தேவை.
That is knowledge and wisdom.
அறிவுக்கும் ஞானத்திற்கும் இதான் வித்தியாசம்.
Think of Judas.
யூதாஸ் கரியோத்து குறித்து யோசிங்க.
Verse 17.
17வது வசனம்.
Jesus answered them, did I myself not choose you the 12 and that one of you is a devil? Verse 17.
6:70 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையோ, உங்களிலும் ஒருவன் பிசாசா இருக்கிறான்
என்றார்.
ஒருவன் பிசாசா
இருக்கிறான்,
வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. 26 அவனை வெளியேகமாக்கினார்.
Jesus was patient.
இயேசு அமைதியாய் பொறுத்திருந்தார்.
Long suffering.
நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தார்.
Long suffering.
நீடிய பொறுமையுள்ளவராய்.
Lord, only at your time.
அன்றே உம்முடைய நேரத்தில் தானே.
Father, only at your time.
இதோவே உம்முடைய நேரத்தில் தானே.
Not now.
இப்பொழுது இல்ல.
One of you said devil, he knew that right at the beginning.
It's
almost, you know, few years after his, maybe one, maybe after few months of after 1 year of his public ministry.
அவருடைய பொதுவான ஊழியத்திலே ஒருவேளை ஒரு வருடமா இருந்திருக்கலாம், அப்பவே அவருக்கு தெரியும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று.
He exposed him at the end of 3.5 years.
3.5 varsha mudivile avanai velirangamaakinar.
3.5 years, he said, I'll long suffering, patience and goodness.
3 varsham porumaiyai needi porumaiyulluraa irundar.
John chapter 8,
Yovan 8th adhyaram.
Finally,
kadaisiyai,
woman was caught in adultery. We know all this.
Ayyumayumai ippadipatta vichara stree.
And the Pharisees were very happy to humiliate her in front of everybody.
எல்லாருக்கும் முன்பாக அவளை சிறுமைப்படுத்துவதற்கு பரிசேயர்கள் சந்தோஷமா இருந்தார்கள்.
See, there were people already, you know that, in chapter 8 verse 2 already there were some people there.
8:2 ஏற்கனவே ஒரு சில ஜனங்கள் அங்க இருந்தார்கள்.
And he continued speaking to them in verse 12.
12வது வசனத்தை தொடர்ந்து அதுக்கப்புறம் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தார்.
But then Pharisees came in between the meeting.
கூட்டத்துக்கு நடுவுல பரிசேயர்கள் வந்துட்டாங்க.
And brought that lady there.
அந்த ஸ்திரீயை அங்கே கொண்டு வந்தார்கள்.
They had no qualms in humiliating that lady.
அந்த ஸ்திரீயை சிறுமைப்படுத்துவதிலே அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.
No reluctance.
அதுல ஒரு தாமதம் இல்லை.
And Jesus also could have verified the details.
இயேசுவும் இந்த காரியங்கள் தான் சரியா என்று சரி பார்த்திருக்கலாம்.
Okay, Pharisees, you keep quiet.
பரிசேயர்களே, நீங்க அமைதியா இருங்க.
Let this sister speak.
இந்த சகோதரி இப்ப பேசட்டும்.
Tell me, sister, what happened really?
சகோதரி சொல்லுங்க, உண்மையா என்ன நடந்துச்சு?
Not Jesus.
இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல.
Not Jesus.
இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல.
Jesus did not want to humiliate that poor woman.
ஒரு ஏழை ஸ்திரீயை சிறுமைப்படுத்த இயேசுவுக்கு விருப்பம் இல்லை.
Let them humiliate.
அவர்கள் சிறுமைப்படுத்தட்டும்.
Let them do that.
அவர்கள் அதை செய்யட்டும்.
He's a Pharisee.
பரிசேயர்கள்.
They are legalists.
அவர்கள்
according to the law.
பிரமாணத்தவர்கள், சட்டத்தின்படி நடப்பவர்கள்.
According to the law.
எழுதியிருக்கிறபடி.
Jesus, this woman has committed adultery and Moses has told us according to the law.
இயேசுவே இந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்து விட்டால் மோசே எப்படியா சொல்லியிருக்கிறார், எழுதியிருக்கிறபடி.
What do you say?
நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
Jesus never asked, yeah, that is true, but then, yes, please let us also hear.
நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இவன் என்ன சொல்றான்னு கேட்போம் என்றெல்லாம் இயேசு சொல்லவில்லை.
Jesus did not ask all that.
இயேசு அப்படி எல்லாம் கேட்கவில்லை.
Jesus did not want to humiliate
Jesus,
sir. This woman who is already at the verge of repentance.
மனம் திரும்ப போகிற ஸ்திரீயை, ஏற்கனவே அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஸ்திரீயை இயேசு சிறுமைப்படுத்த விருப்பம் இல்லாதவராக இருந்தார்.
நோ,
இல்லை.
நோ,
இல்லை.
That is wisdom.
அது ஞானம்.
And then
அப்புறம்
we also find the purity of Jesus.
இயேசுவின் சுத்தத்தை இங்கே பார்க்கிறோம்.
We heard from dear brother Victor and brother Zach.
சகோதரர் விக்டர், சகோதரர் சகோதரி போனதிலிருந்து நாம் இப்படியா கேட்டோம்.
The importance of our relationship with women.
ஸ்திரீகளோடு நம்ம இருக்கிற உறவு, அதனுடைய முக்கியத்துவத்தை கேட்டோம்.
We heard it so well.
அவ்வளவு அருமையாக கேட்டோம்.
Heard it so prophetically, so powerfully.
வல்லமையாக தீர்க்கதரிசனமாக கேட்டோம்.
And yesterday night.
நேற்று இரவிலே.
And about in the morning in the study of Joseph.
யோசேப்பினை குறித்து வாசிக்கும் பொழுது காலையிலே.
Jesus just said.
இயேசு அப்படியே சொன்னார்.
Women, where are they? There's no one coming.
ஸ்திரீயே எங்கே போனார்கள், யாருமே இல்லையா?
Jesus did not want to know the details of the sexual encounter this woman had with all men.
எல்லா மனுஷர்களோடும் இந்த ஸ்திரீ கொண்ட பாலியல் உறவை குறித்தெல்லாம் இயேசுக்கு விளக்கம் தேவையில்லை.
You read a newspaper that there was a murder, there was a rape.
கொலை, அங்கே பாலியல் பலாத்காரம் என்ற செய்தியை படிக்கிறீர்கள்.
Okay, things are bad.
ஆம், காரியம் மோசமா இருக்கிறது.
They want to read and reread and read it.
அதை படித்து திருப்பி படித்து படித்துக் கொண்டே இருக்கிறோமா?
And different newspapers.
வித்தியாசமான செய்தித்தாள்களிலே எப்படி இருக்கு?
And then it comes in the news, breaking news as prime time in television.
Breaking news என்ற தொலைக்காட்சியிலே வருகிறது.
With the visuals.
எல்லா காணொளியோடு வருகிறது.
You want to know all that?
அதெல்லாம் உங்களை நீங்க அறிய வேண்டுமோ?
Purity.
சுத்தம்.
Purity.
சுத்தம்.
Jesus said no.
இயேசு இல்லை என்று
சொன்னார். I want to know about all your sexual encounters.
உன்னுடைய எல்லா பாலியல் தொடர்பை குறித்து எனக்கு விருப்பம் இல்லை, அறிய வேண்டியதில்லை.
Where are they?
அவர்கள் எங்கே போனார்கள்?
And she said in verse 11.
11 வசனத்திலே அவர் சொன்னார்.
No one Lord, nobody condemned me.
இல்லை ஆண்டவரே, யாரும் என்னை ஆக்கினுக்குள்ளாய் தீர்க்கவில்லை.
Jesus said, neither do I condemn you. Go your way from now on sin no more.
நீ போ, இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை ஆக்கினுக்குள்ளாய் தீர்ப்பதில்லை.
I was thinking,
நான் யோசித்துக்கொண்டிருந்தேன்.
Lord, so many people went off.
அநேக ஜனங்கள் ஆண்டவரே போய்விட்டார்களே.
Lot of people, that all the Pharisees,
எல்லா பரிசேயர்களும்
went one by one, starting with the older one.
வயது முதிர்ந்தவர்களிலிருந்து ஒருவர் ஒருவராய் போய்விட்டார்கள்.
Went off one by one.
ஒருத்தர் ஒருத்தராக போயிட்டாங்க.
And one person remained with Jesus.
இயேசுவோடு ஒரு நபர் மீதி இருந்தால்.
Who is that?
யார் அது?
This woman stayed back.
இந்த ஸ்திரீ இயேசுவோடு தங்கியிருந்தால்.
Why did she stay back?
ஏன் அவள் தங்கியிருந்தாள்?
Because
ஏனென்றால்
she knew, here I will get mercy and not judgment.
Inge enakku irakkam kidaikkum, nyaayam thirpu alla endradhai arindirundal.
Here is one man where you find that the mercy will triumph over judgment.
நியாயத்திற்கு வேண்டா இரக்கம் மேன்மை பாராட்டுகிற மனுஷன் இதோ இங்கே இருக்கிறான்.
I will not go away from him.
இவனை விட்டு நான் போகவில்லை.
I want to hear this man.
இந்த மனுஷத்திலே செவி சாய்க்க விரும்புகிறேன்.
I want to hear this man.
நான் இந்த மனுஷத்திலே செவி சாய்க்க விரும்புகிறேன்.
I will get mercy for him. I know that this man is a man of compassion and mercy.
இந்த மனுஷன் மனதுருக்கத்தின் மனுஷன், இரக்கத்தின் மனுஷன் என்பதை அறிந்திருக்கிறேன். இவ்விடத்திலே எனக்கு இரக்கம் கிடைக்கும்
என்று
கிறிஸ்துவின் மகிமையை பார்க்கிறீர்களா?
Graciousness of Christ,
கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பார்க்கிறீர்களா?
The graciousness of Christ,
கிறிஸ்துவினுடைய கிருபையை பார்க்கிறீர்களா?
In not humiliating that woman,
அந்த ஸ்திரீயை சிறுமைப்படுத்தாமல்,
In not getting the details of purity of Jesus,
அங்கே என்னென்ன நடந்தது என்று முழு விவரத்தையும் கேட்காமல்,
And the mercy of Jesus which gave her the complete confidence.
Yesuvinude irakkam avalku mulu dhairiyai koduthathu.
This is the wisdom.
Idhuve nyanam.
This is the wisdom of Christ.
Idhuve Kristuvin nyanam.
Let us grow in that.
Adhile naam valaruvom.
I want to grow in that.
Adhile naan valaruvom.
That's why I speak.
Aguvidan naan pesugiren.
I'm struggling. That's why I speak.
Naan virumugiren. Aguve pesugiren.
May the Lord help.
தேவன் உதவி செய்யட்டும். ஆமென்.
The heavenly wisdom is completely seen in Jesus Christ.
பரலோக ஞானத்தை நாம் முழுதுமாக ஆண்டவராக இயேசுவிலே நாம் காண முடியும்.
We see in the book of Colossians chapter 2.
கொலோசியருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரத்திலே
in Verse 3.
கொலோசியருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம்.
In whom are hidden all the treasures of wisdom and knowledge.
கொலோசியருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது.
And verse 9 reads like this.
ஒன்பதாம் வசனம் இப்படி வாசிக்கிறோம்.
In him all the fullness of deity dwells in bodily form.
தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது.
We have heard Jesus was growing in wisdom and knowledge.
நாம் கேட்டோம், இயேசு வந்து ஞானத்திலும் அவர் வந்து அறிவிலும் விருத்தி அடைந்தார், வளர்ச்சி அடைந்தார் என்று கேட்டோம்.
That was not for 18 years but throughout his earthly life.
அது வந்து ஒரு இன்ஜினியரிங் அந்த
18 இயர்ஸ்
அது வந்து 18 வருஷங்கள் இல்ல, அது அது வாழ்க்கையினுடைய முழுமையுமா நடந்தது.
Throughout his life it was like that.
அவருடைய வாழ்க்கையினுடைய முழுவதுமே இப்படி தான் அது நடந்தது.
So we need to look at Jesus to grow in the heavenly wisdom.
ஆகையால் இந்த பரலோக ஞானத்திலே நாம் வளர வேண்டுமானால் நாம் ஆண்டவராகிய இயேசுவை நாம் உற்று நோக்க வேண்டும்.
The wisdom of Jesus was very ground level earthly and very practical.
இயேசுனுடைய ஞானம் என்கிறது நாம் சொல்ல போவோமானால் அது பூமிக்குரிய விஷயம், மிக எளிவாய், அது ரொம்ப மிக எளிவாய் எளியவாய் நாம் உழைந்து முடியும்.
It was very practical.
அது மிகவும் நடைமுறையாகவும் அது இருக்கிறது.
We see in Matthew chapter 22.
வளர்ச்சியடைய அவர் வந்து தன்னிலே அவர் சார்ந்திருந்தார்.
His own people, அவருடைய chosen disciples.
அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னுடைய சொந்த சீடர்களை அவர் சார்ந்து இருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
We can see that in Matthew chapter 26.
அங்கே மத்தேயுவின் சுவிசேஷம் 26வது அதிகாரம்.
Before he was going to cross.
அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக.
Verse 37.
அங்கே 37வது வசனம்.
He took with him Peter and the two sons of Zebedee and began to be grieved and distressed. Then he said to them, My soul is deeply grieved to the point of death. Remain here and keep watch with me.
மத்தேயுவின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். பேதுருவையும் செபெதேயுவின் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு விழித்திருங்கள் என்று சொன்னார்.
The more Jesus grew in wisdom,
இயேசு ஞானத்திலே வளர்ச்சி அடைய
towards end of his life,
அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி அத்தியாயம் வந்தபோது,
he is saying,
அவர் சொன்னார்,
my soul is deeply grieved,
என்னுடைய ஆத்மா அது அதிகமான துக்கம் கொண்டிருக்கிறது,
keep watch with me,
என்னோடு கூட நீங்கள் விழித்திருங்கள்.
See, he was seeking the fellowship of his disciples.
தன்னுடைய சீடர்களுடைய ஐக்கியத்தை நாடக்கூடிய ஆண்டவராகிய இயேசு.
Once he said to his disciples, even John chapter 6.
யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்திலே ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷரிடத்திலே இப்படி சொன்னார்.
Verse
66 இயேசு பன்னிருவரை நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ
என்றார்.
ஒரு வைராக்கியமான இயேசுவை பாருங்கள்.
We can see Jesus was so zealous.
நமக்கு தெரியும் இயேசு வந்து மிகுந்த வைராக்கியம் கொண்டவர்.
பட் At the end of his life,
ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி அந்த நேரங்களிலே
his attitude is different.
அவருடைய அந்த மனசுபாவத்திலே மாற்றம் உண்டானதை நாம் காண முடியும்.
He once said,
அவர் ஒருமுறை சொன்னார்,
you do you also want to go?
நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டவர் தான்.
And he said, I'm not alone. My father is with me.
அந்த இடத்திலே அவர் சொல்வார், நான் தனியா இல்லை, என் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று முழங்கினவர்.
பட்
ஆனால் இப்பொழுது
பாருங்களேன்,
முழுவதுமாய்
சார்ந்திருக்கிற
மிகவும்
பலவீனமானவர்கள்,
அவர்கள் வந்து தூக்க மயக்கம் உடையவர்கள், ஒரு சூழ்நிலையை மிகச்சரியாய் அறிய வேண்டிய அதை விளங்கிக் கொள்ள வேண்டிய விதமாய் விளங்காதவர்கள்,
வெரி வீக் டிசைபிள்ஸ்,
சீஷர்கள் மிகவும் பலவீனமானவர்கள்.
A strong Jesus Christ.
ஆனால் ஒரு பலம் வாய்ந்த பலம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு.
He can overcome any situation.
எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் சந்திக்கும்படியாய் சமாளிக்கும்படியாய் திறன் படைத்த இயேசு.
A powerful Jesus who needs nobody's help.
கேளுங்கள், யாருடைய உதவியுமே தேவைப்படாத வலிமை நிறைந்த ஆண்டவராகிய இயேசு.
He is seeking the help of his disciples.
அவரை பாருங்கள், தன்னுடைய சீஷர்களுடைய உதவியை அவர்களுடைய உதவியை அவர் கரம் நீட்டி கேட்கிறார்.
See, as we grow older and older,
நாம் வயதாக நாம் வளர்ச்சி அடைய
See, people physically become weak.
சரீர பிரகாரமாக ஜனங்கள் வந்து பலகீனம் அடைகிறார்கள்.
And when we are very weak,
நாம் மிகுந்த பலகீனம் நாம் அடையும் போது,
we seek the help of the other person.
நாம் மற்றவர்களுடைய உதவியை நாம் நாடி தேடுகிறோம்.
I cannot stand alone.
நான் தனியாக நான் நிற்க முடியவில்லை.
I cannot walk alone.
நான் தனியாக என்னால் இந்த இடத்துக்கு நான் தனியாக நான் போக முடியவில்லை.
But
ஆனால்
seeking the help.
மற்றவருடைய உதவியை இங்கு தேடுகிறோம்.
See, look at Jesus Christ.
சரி, கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் கவனியுங்கள்.
He is so powerful.
அவர் வந்து வல்லமை உடையவர் தான்.
He is a perfect person.
அது மட்டுமல்ல, பூரணமானவரும் கூட.
A sinless person.
ஒரு பாவம் இல்லாதவராய் இருந்தவரும் கூட.
He has never sinned.
ஒருபோதும் பாவம் செய்யாதவராகிய இயேசு.
But on his earthly life,
ஆனால் அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே,
as long as he is in the flesh,
அவர் பூமியிலே மாம்சத்திலே வாழும் காலம் வரைக்கும்,
He was seeking the help.
அவர் வந்து மற்றவர்களுடைய உதவியை தேடினவராக இருந்த இயேசு.
And he said once to his disciples,
ஒருமுறை தன்னுடைய சீஷர்களிடத்தில் இப்படித்தான் சொன்னார்,
You are the one who stood with me in my trials.
என்னுடைய உபத்திரவங்களிலே என்னோடு கூட நிலை நின்றவர்கள் நீங்கள் தான்.
How he was seeking the help?
அப்படினால் எப்படி அவர்களுடைய உதவியை அவர் எப்படி நாடினார்?
How he was appreciating the help of the other people?
மற்றவர்களுடைய உதவிக்காக நன்றி சொல்லக்கூடிய பாராட்டக்கூடிய இயேசு அந்த இடத்துல எப்படி?
Even those weak disciples.
சரி, சொல்ல போனால் இந்த சீடர்கள் மிகுந்த பலவீனமானவர்கள் தானே.
But he knew one thing.
ஆனால் ஒரு விஷயத்தை மிக நன்றாய் உணர்ந்திருந்தார்.
These are the people whom my father has given me.
என் பிதா எனக்கு தந்தவர்கள்.
Even these weak disciples, they are the one whom my father gave me.
இந்த பலவீனமான இந்த சீடர் குழாம் கூட எனக்கு பிதா எனக்கு தந்தது என்று சொன்னார்.
And I have to be with them.
நான் அவர்களோடு கூட நான் இருக்க வேண்டும்.
Though I am strong, but I need to have the help of them.
நான் எவ்வளவு பலம் நிறைந்தவனாய் இருந்தபோதும் கூட இவர்களுடைய உதவியை நான் தேட வேண்டும்.
That's the real mark of wisdom, growing in wisdom.
ஒரு ஞானம் வளர்ச்சி அடைகிறது என்பதனுடைய மெய்யான அடையாளம்,
never despise the weakest person.
ஒரு பலவீனமான நபரை அசட்டை அற்பமாய் வேண்டாம் என்று சொல்லாத ஒரு மனம்.
I don't need your help.
உன்னுடைய உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லாமல்,
See, look at Paul who was following Jesus Christ.
சரி, கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றின அப்போஸ்தலாகிய பவுலை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
2 தீமோத்தேயு chapter 6.
2 தீமோத்தேயு 5 அதிகாரம்.
Sorry, chapter 4 I mean.
4:11.
See, towards end of his life.
இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடைசி காலகட்டம் இதுதான்.
He knows that he is not going to live for long.
இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு விஷயம் விளங்கி விட்டது. இனி நான் அதிக காலம் இருக்க போகிறதில்லை என்று நன்றாய் தன்னை குறித்து விளங்கி விட்டார்.
And he is writing to Timothy here.
இப்பொழுது அந்த இடத்திலே தீமோத்தேயுக்கு இப்படி எழுதுகிற வார்த்தையை கவனியுங்கள்.
Verse 11.
2 தீமோத்தேயு 4:11.
Only Luke is with me.
Luca,
Mark and bring him with you, for he is useful to me for service.
Luca matram innodu irukran, Markvai unnode kooti kondu va, uliyathin avan enakku miginda prayojanam.
See, look at the attitude of Paul, who was growing in the heavenly wisdom.
Ange parathirkuriya gnanathile valarchi adayakoodiya valarchi adaindirukkira apostolakiya pauludeya vaarthaiyai gavanikkireengala?
Once he said,
ஒரு காலகட்டத்திலே சொன்னவர்தான்,
is useless.
அவன்
Mark is useless.
Mark அவன் பிரயோஜனம் இல்லாதவன்.
Yeah, he did not come with us, so
அவன் நம்ம கூட வரக்கூடாது.
They had a big argument.
மிகப்பெரிய ஒரு பெரிய வாக்குவாதம் அங்கே
நடந்தது. Paul and Barnabas.
அங்கே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மார்க்கை குறித்து ஒரு பெரிய வாக்குவாதம் அங்கே உண்டானது.
Now you see what is his attitude.
இப்ப கவனிச்சீங்களா? அங்கே பவுலுடைய மனோபாவத்தை கவனியுங்கள்.
He said, once he was useless.
சரி, ஒரு காலகட்டத்திலே எனக்கு வந்து பிரயோஜனம் இல்லாதவன் தான்.
Now he is saying,
இப்பொழுது கவனியுங்கள்,
useful for service.
ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன்.
Without him I am not complete.
இல்லை இல்லை, அவன் இல்லாமல் எனக்கு காரியம் நிறைவடையாது.
See the attitude of heaven.
பரத்தினுடைய மனோபாவத்தை கண்டீர்களா? பரத்தினுடைய மனோபாவம்.
Without he I am nothing. I am not complete.
அவன் இல்லை என்றால் எனக்கு நிறைவு கிடையாது, நான் முழுமை அடைய முடியாது அவன் இல்லை என்றால்.
See, this must be the attitude when we grow in the heavenly.
நாம் பரத்திற்குரிய ஞானத்திலே நாம் வளர்ச்சி அடைகிறோம் என்பதற்கான மனுஸ்வபாவம் இப்படித்தான் இருக்கும்.
Do not despise anybody.
யாரையுமே அசட்டை செய்யாத ஒரு மனம்.
Even a weak person.
ஒருவேளை பலவீனமான நபராக இருந்த போதும்.
Even once he was not agreeing with me.
சரி, ஒரு காலகட்டத்திலே அந்த நபரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கீகரிக்க முடியாமல் ஒரு காலகட்டத்திலே இருந்தது.
It may be possible like that.
சரி, ஒருவேளை இப்படியும் கூட காரியங்கள் நடப்பதற்கு சாத்தியம்.
ஆனால்
இப்பொழுது கவனிங்கள். இப்பொழுது
see the statement of Paul here.
அங்கே பவுலினுடைய அறிக்கையை கவனித்தீர்களா நீங்கள்?
He said, I am being poured out as a drink offering.
நான் வந்து பானபலியாய் வார்க்கப்படும் காலம் வந்தது.
My departure has come.
நான் தேகத்தை விட்டு, ஆறாம் வசனம், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது.
He is waiting for the righteous the crown of righteousness.
Living kingdom adarkaga naan kaathukondirukiren.
He was waiting for it.
Adarkaga avar kaathukondirukiren.
The Lord was keeping it for him.
Kathar enakkaga andha naalile avar enakkaga vaithirukkar adai
tharuvar. He was waiting for it.
Adarkaga avar kaathirukkar.
And while he is sitting there,
ipdi avar kaathukonde avar ukkandirukkum bodhu,
he was just thinking,
ipozhudhu avar yosithu paarka oru vishayam manadhile odugiradhu apdi.
Is there anything? Is there any small, little, small spot?
ஏதோ ஒரு அந்த கிரீடத்தை பத்தி யோசிக்கிறார். அந்த கிரீடத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிறிய கரும்புள்ளி, ஏதாவது ஒரு கரும்புள்ளி வந்துவிடும் என்ற எண்ணம் அப்படி.
Will that full glory will I attain?
அந்த முழு மகிமையை நான் அடைய முடியாதபடிக்கு ஏதாயிலும் வந்துவிடுமோ?
We heard while ago, brother
was sharing.
For this purpose we are called, that we may attain the glory of our Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசுனுடைய மகிமையை நாம் சுதந்திரிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள்.
That was gripped in the heart of Paul.
அதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்தை பற்றி பிடித்திருந்த ஒரு விஷயம்.
I want that full glory to be attained.
நான் வந்து அந்த முழுமையான மகிமையை அடையும்படியாக நான் விரும்புகிறேன்.
I don't want even a little bit of compromise in that.
அந்த இடத்திலே கொஞ்சம் கூட சமரசத்திற்கு இடமே இல்லை.
I want a full glory of Jesus Christ.
கர்த்தராகிய இயேசுனுடைய மகிமையை முழுதுமாய் நான் அடைய
வேண்டும். That was what he was focusing on his life.
அப்படினால் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இதை குறித்து தான் அவர் அதிக அக்கறையாக
இருந்தார். And his aim, his goal was that.
அவருடைய இலக்கு, அவருக்கு வைத்திருக்கிற லட்சியம் எல்லாம் அதுவாய்த்தான் அது இருந்தது.
The glory of Jesus Christ.
கர்த்தராகிய இயேசுவின்
fullness of Jesus Christ.
கர்த்தராகிய இயேசுனுடைய முழு மகிமை.
That full life of Jesus Christ.
கர்த்தராகிய இயேசுனுடைய முழு வாழ்க்கை ஜீவன்.
Having no corruption in that.
அதிலே எந்த ஒரு கரையும் இல்லாத ஒரு வாழ்க்கை.
Even while he was thinking, meditating on that.
இப்படி உட்கார்ந்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு
he remembered.
அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம்
வருகிறது. Once I you know, despised a person.
ஒரு நாளிலே நான் ஒரு நபரோடு கூட கருத்து முரண்பாடு.
That was because of my zeal. Great zeal about Jesus Christ.
கர்த்தராகிய இயேசுவின் மீது வைராக்கியமாக இருந்தேன். ஆகையினால் ஒரு நபரை நான் அசட்டை செய்து விட்டேன்.
Mark.
இப்பொழுது மார்க் ஞாபகத்துக்கு வருகிறார்.
That little brother.
அப்படினால் ஒரு சிறிய.
That little brother.
அந்த சிறிய சகோதரன்.
I was arguing for him. He should not come.
இந்த மார்க் என்னோடு கூட வரக்கூடாது என்று நான் தான் வந்து வலிமையான வாக்குவாதத்தை வைத்தவன் நான்.
Yeah, that may be true for the time being.
ஒருவேளை அந்த நாளிலே அன்றைக்கு செய்த வாக்குவாதம் வேண்டுமானால் அது சரியாக இருந்திருக்கலாம், மிகச்சரியாக இருந்திருக்கலாம்.
But
ஆனால்
Paul had grown a little more.
இப்பொழுது பவுல் வந்து கொஞ்சம் வளர்ச்சியை அவர் எட்டி விட்டார்.
And he saying,
அவர்
was thinking.
இப்பொழுது அவர் யோசித்து பார்க்க அவர்
That day he said he is useless.
அந்த நாளிலே அவன் எனக்கு பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொன்னேன்.
Now he is saying his statement has changed.
இப்பொழுது அவருடைய அறிக்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் இங்கே காண
முடியும். He is useful to me for my service.
ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் இல்லவன்.
Yeah, what kind of service Paul is going to do anymore?
பவுல் இவ்வளவு காலம் வயதாய் இனிமேல் என்ன ஊழியம் அவர் செய்ய போகிறார்?
Yeah, I believe like this.
நான் இப்படித்தான் விசுவாசிக்கிறேன்.
Yeah, when Paul will see Mark coming to him, Paul, he will embrace him. Paul, and be one.
பவுல் அந்த ஊழியம் என்ன? பவுல் மார்க் அவரை சந்திக்கும் முறையாக வருகிறார். பவுல் எழுந்து அந்த மார்க்கை அப்படியே கட்டி அணைக்கிற ஒரு காட்சி.
And even that little bit of spot which was there, that will be washed
அங்கே,
off.
அந்த அந்த இடத்திலே ஒரு கரை, ஒரே ஒரு சிறிய கரும்புள்ளி இருக்கிறது, அந்த கரும்புள்ளியையும் கழுவக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுல்.
Because in heaven there is no corruption at all.
ஏனால் பரத்திலே அது எந்த விதமான கரைக்கும் இடமே இல்லை. அங்கே
there is no place for any dispute in heaven.
அங்கே பரத்திலே வாக்கு முரண்பாடு, கருத்து முரண்பாட்டுக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது.
There is no small and no big person there.
அங்கே வந்து பெரியவனும் கிடையாது, அங்கே சிறியவனும் அங்கே கிடையாது.
See, you got that revelation.
ஆனால் இந்த வெளிப்பாட்டை உடையவராய் இருந்த பவுல்.
Yeah, Jesus was like that. Yes, Paul was like that.
Paul அப்படி தான் இருந்திருக்கிறார்.
Brothers and sisters, this is our calling as well.
ஆகையினால் சகோதர சகோதரிகளே, நம்முடைய அழைப்பும் இப்படி தான் இருக்கிறது.
Yeah, we cannot despise anybody in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒருவரையும் அசட்டையா,
even a small member.
கேளுங்கள், சிறிய அவயமா இருந்த போது,
even a paralyzed member.
இன்னும் சொல்லப்போனால் அது வந்து பக்கவாதம் உடைய அல்லது இயங்காத அது உறுப்பா இருந்த போதும் கூட,
even a weak member, very small,
பலவீனமான,
negligible member,
ஒதுக்கப்படக்கூடிய, வேண்டாம் என்று தள்ளப்படக்கூடிய ஒரு உறுப்பா இருந்த போதும் கூட,
we can never despise. We can never despise.
ஒருபோதும் அசட்டை அற்பமா.
That's the wisdom of heaven.
இதுதான் பரத்தினுடைய ஞானம்.
Yeah, in heaven nobody is despised.
நீங்கள் பரத்திலே ஒருவர் கூட வேண்டாம் அசட்டை செய்யப்படுவாங்க யாருமே கிடையாது.
Everyone is useful there.
எல்லாரும் அங்கே பிரயோஜனம் உள்ளவர்களாகவே இருக்கிறார்.
This is the same in the body of Christ, the church.
அப்படினால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலேயும் இதுதான்
நடக்கிறது. Everyone is useful.
ஒவ்வொருவரும் பிரயோஜனமானவர்கள்.
We are slowly and gradually coming to that point.
அகினால் கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் வளர்ந்து நாம் இந்த இடத்தை எட்ட வேண்டும்.
Depending, valuing the other person.
மற்றவர்களை சார்ந்து, மற்றவர்களை மதித்து வாழக்கூடிய.
Brother or sister, without you I am not complete.
சகோதரனே சகோதரியே, நீ இல்லை என்றால் நான் முழுமை அடைய முடியாது.
That is the attitude.
அப்படினால் இதுதான் வந்து மனப்பாங்கு.
Yeah, second thing we see in Jesus Christ.
நாம் இரண்டாவதாக நாம் காணக்கூடிய காரியம் இயேசுவின் வாழ்க்கை.
John chapter 13 we read like this.
யோவானின் சுவிசேஷம் 13
He loved them till end.
அவர் வந்து முடிவு பரியந்தம் அவர்களில் அன்பு வைத்தார்.
Father gave him.
பிதா தனக்கு தந்தவர்களில் முடிவு பரியந்தம் அவர் அன்பு வைத்தார்.
John chapter 13.
யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம்
and verse 1, last part of
முதல் வசனத்தினுடைய கடைசி பகுதி.
He loved them to the end.
தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்.
His own whom Father gave them in the world.
பிதா இந்த பூமியில இருக்கும்போது தனக்கு தந்தவர்களாய் இருந்தவர்களிடத்தில்
He loved them till end.
அவர் கடைசி வரையும் முடிவு
பண்ணி he is going to father.
இரண்டால் தான் பிதாவிடத்தில் போகும்படியான
He is going to leave the world. He knew.
இந்த உலகத்தை தான் இயேசுவுக்கு விளங்கி விட்டது. இந்த உலகத்தை விட்டு தான் போகப் போகிறேன் என்கிறது இயேசுவுக்கு விளங்கி விட்டது.
But he loved them till end.
அவர் வந்து முடிவு பரியந்தம் அவர்கள் மீது அன்பு.
Not the people on the heaven but on the earth.
கேளுங்கள், ஏதோ பரத்திலே இருந்தவர்கள் மீது அன்பு வைத்தார் அப்படி கிடையாது. அப்படி இல்ல.
Whom Father gave them in the world.
பிதா பூமியிலே தான் இருக்கும்போது தன்னோடு கூட இருக்கும்படியாய் பிதா தந்தவர்கள் மீது முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார்.
Today we see love does not last.
நாம் இன்றைக்கு காண்கிறோம் அன்பு என்ன செய்கிறது இல்லை,
ஒரு காலம் லாஸ்டிங்.
அன்பு ஒரு காலம் ஒழியாது.
No, but Bible says it is it never fails.
ஆனால் கடைசி நாட்கள் என்ன நடக்கும் அன்பு?
We see that.
நாம் அதை காண்கிறோம்.
Love is growing cold.
அன்பு இப்பொழுது என்ன செய்து விட்டது? கொஞ்சம் கொஞ்சமாய் குளிர்ந்து போய்விட்டது.
Jesus said this is what will happen in the last days.
கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று இயேசு சொன்னார், அது நடக்கிறது.
But
ஆனால்
among the children of God, we are the children of God.
Being தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம் நடுவிலே
we must be like Jesus Christ.
நாம் இயேசுவை போல் நாம் இருக்க வேண்டும்.
The wisdom of heaven is loving one another. Till end.
பரத்தினுடைய ஞானம் என்கிறது ஒருவர் மீது ஒருவர் கடைசி வரைக்கும் அன்பு வைக்க வேண்டும்.
With an unfailing love.
அது வந்து ஒரு அழியாத ஒரு அன்பு.
Yeah, Jesus loved them till end.
இயேசு முடிவு பரியந்தும் தம்முடைய
He knew he is holy.
என்றால் தான் பரிசுத்தர் என்கிறது இயேசுவுக்கு நன்றாய் தெரியும்.
He was sinless.
அவர் வந்து தான் பாவம் மற்றவர்.
He was wise.
அவர் வந்து ஞானி என்கிறதும் இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். இருந்த போதிலும்
He loved the unwise.
ஆனால் ஞானமற்ற அல்லது ஞானம் இல்லாத
disciples
அல்லது பலவீனமான இந்த சிஷ்யர்களிடத்தில்
what is the reason?
என்ன காரணமா இருக்க முடியும்?
He loved his father wholeheartedly.
பிதாவை முழு இருதயமாய் தான் நேசித்தபடியினால்
and he knew these are the one whom my father has given me.
என் பிதா எனக்கு தந்தவர்கள் இவர்கள்தான் என்கிறதை குறித்து மிகச்சரியாக இயேசு அறிந்திருந்தார்.
He was focusing on his father.
தன்னுடைய பிதாவை முற்றிலுமாக
He was not focusing on the people around him.
தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மீது கவனம்
He was focusing on his father.
இல்லை, தன்னுடைய பிதாவின் மீது முற்றிலுமாக
He loved his father wholeheartedly.
தன்னுடைய பிதாவை முழு இருதயமாய் நேசிக்கிறவராக இருந்த இயேசு.
The one who loved Jesus Christ wholeheartedly will love the brethren.
ஒரு ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவை முழு இருதயமாய் ஒரு நபர் நேசிக்கிறவராக இருந்தால் அவர் மெய்யாகவே ஒரு சகோதரனையும் முழு இருதயமாய் அவர் நேசிப்பார்.
See, Bible says here in Philippians chapter 1
Philippiarukku
verse 9
Philippiarukku ezhuna nirbam mudhal adhigaram 9th vasanam
we read like this here
ipdi dhaan nam or vaarthai vaasikkrom
this is the prayer of Paul
apostolaagiya Pauludeya jabathai neengal kavanikka vendum
this I pray
இதற்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன்.
For what?
எதற்காக ஜெபிக்கிறேன்?
Your love may abound still more and more in real knowledge and discernment.
உங்கள் அன்பானது பிலிப்பியர் 1:9 அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும்.
Yeah. When we grow in the heavenly wisdom,
நாம் பரத்திற்குரிய ஞானத்திலே நாம் வளர்ச்சி அடைய கூடிய நபராக இருந்தால்
our love towards the Lord and towards one another will abound.
கர்த்தராகிய இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பும் சகோதரர்கள் மீது நம்ம கொண்டிருக்கிற அன்பும் அது அதிகம் அதிகமாய் பெருகும்.
That is a spotless life, brother.
இதுதான் வந்து கரை இல்லாத ஒரு வாழ்க்கை சகோதரர்களே.
Yeah, here we read.
இங்க என்ன வாசிக்கிறோம்?
You may approve the things that are excellent in order to be sincere and blameless until the day of Christ.
மேலும் நீங்கள் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன்.
If our love towards the Lord and to one another abounds, we become sincere and blameless.
நாம் கர்த்தராகிய இயேசுவின் மீது அன்பு பெருக்கமும் ஒருவர் மீது ஒருவர் நம் அன்பிலே நாம் பெருகி இருந்தோம் என்றால் என்ன நடக்கும்? நாம்
will become blameless.
நாம் துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாய் நாம் மாறிவிடுவோம்.
We will become spotless.
நாம் வந்து அந்த கரை இல்லாத ஒரு நபராய் மாறுவோம்.
See, what is the real perfection we are pressing on to?
அப்படினா நாம் வந்து பரிபூரணத்தை நாம் நாடுகிறோம் என்று சொல்கிறோமே.
What is the perfection we are pressing
on? என்ன மாதிரியான பரிபூரணத்தை நாம் நோக்கி நாம் நடைபயில்கிறோம்?
எதை
நோக்கி?
Paul says in 1 Corinthians chapter 13.
1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் இப்படி தான் அவர் சொல்வார்.
Love is the perfection.
அன்புதான் பூரண சகுனத்தின் கட்டாகிய அன்பு.
ஓவர் எவ்ரிதிங்,
எல்லாமே எல்லாமே அதுதான், எல்லாமே
லவ் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங்,
அன்புதான் எல்லாமே.
தட் இஸ் தி பெர்ஃபெக்ஷன், சீல் ஆஃப் பெர்ஃபெக்ஷன்.
அப்படின்னா பூரணத்தினுடைய முத்திரை அன்புதான்.
He said, all other things will go away.
மற்ற காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகும்.
All prophecy will go away.
தீர்க்க தரிசனங்கள்,
speaking in tongue will go away.
அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும்.
Revelation will go away.
வெளிப்பாடு ஒரு நாளிலே நின்று போகும்.
But love never fails.
ஆனால் அன்பு ஒரு காலம்
ஒளிந்து போகும். This is the wisdom of heaven.
இதுதான் பரத்தினுடைய.
This is the wisdom Jesus Christ has brought.
கர்த்தராகிய இயேசு கொண்டு வந்த பரத்தினுடைய ஞானம் இதுதான்.
Love of God.
அங்கே தேவ அன்பு.
That is what Jesus Christ has brought. That was very ground level practical.
Day
to day life.
நடைமுறையான அடித்தட்டு காரியத்திற்கும் ஒத்து போகக்கூடிய அது வந்து அந்த அன்பு.
What happened when Jesus was growing in love?
சரி, இயேசு அன்பிலே வளர்ச்சி அடைந்ததன் விளைவாய் என்ன ஆனது?
Luke chapter 22.
லூக்காவின் சுவிசேஷம் 22 அதிகாரம்
and verse 19
19வது வசனம்.
When he had taken some bread and given thanks, he broke it and gave it to them, saying, this is my body which is given for you, do this in remembrance of me.
லூக்காவின் சுவிசேஷம் 22 அதிகாரம் 19வது வசனம். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, நினைவுறும்படி இதை செய்யுங்கள்.
See, when Jesus was grown in love,
yes, அன்பிலே வளர்ச்சி
அடைந்ததனுடைய
விளைவு கவனிச்சீங்களா? என்ன கவனிச்சீங்களா?
When he was grown in the heavenly wisdom,
அங்க பரத்திற்குரிய ஞானத்திலே முதிர்ச்சியும் வளர்ச்சியும் அடையவராயிருந்த இயேசு என்ன செய்கிறான் கவனிச்சீங்களா?
He took the bread and said, this is my body.
அவர் அப்பத்தை எடுத்து இது என்னுடைய சரீரம்.
And gave thanks to the Lord.
அவர் ஸ்தோத்திரம் பண்ணி பிதாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி
broke it.
அதை வந்து பிட்டு
and gave it to the disciples.
அதை சீஷர்களுக்கு கொடுத்தார்.
See, this is the wisdom.
அப்படினால் இதுதான் வந்து ஞானம்.
Growing in wisdom, heavenly wisdom.
பரத்திற்குரிய ஞானத்திலே வளர்ச்சி அடைவதென்றால் இதுதான் அடையாளம்.
Holding nothing for himself.
தனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளாத.
Even his own body he is not holding for himself.
சொந்த சரீரமாக இருந்தாலும் கூட அதை தனக்கென்று வைத்திடாத.
It is not a message, brothers and sisters.
சகோதர சகோதரிகளே, இது ஒரு செய்தி கிடையாது.
It's not a message.
இது ஒரு செய்தி கிடையாது.
It's reality.
இது வந்து யதார்த்தம்.
Yeah. What did Jesus do?
இயேசு என்ன செய்தார்?
He took the bread.
அவர் வந்து அப்பத்தை எடுத்து
and said, this is my body.
அது இது என்னுடைய சரீரமாக இருக்கு. அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி
and broke it.
அதை பிட்டு
gave it to disciples.
வாங்கி புசியுங்கள் என்று கொடுத்தார்.
Oh, before he left the world, he had nothing.
அவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக அந்த உலகத்துக்குரிய
எதையும் he kept nothing for himself.
அவர் தனக்கென்று எதையுமே வைக்காத.
See, when we are growing in love, we will give up ourselves.
நாம் அன்பிலே
without holding anything.
அன்பிலே நாம் வளர்ச்சி அடையக்கூடிய நபராக நாம் இருந்தால் நமக்கென்று நாம் எதையுமே வைக்காமல்
selfish attitude in our heart.
நம்முடைய இதயத்திலே சுயநலமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்காது.
Oh, this is mine.
Oh, இது என்னுடைய.
This is my house. This is my car.
வீடு என்னுடைய.
This is mine. Nothing.
இது என்னுடையது. இது என்னுடையது என்கிறதை போல.
Day after day, our hands and hearts will keep on opening.
நாளுக்கு நாள் நம்முடைய கைகள் விரியும், இதயம் திறக்கும்.
Everybody can grow in the wisdom of heaven.
ஒவ்வொருவரும் யாவரும்
even a small member can grow in that.
சிறிய அவயம் கூட பரத்திற்குரிய ஞானத்திலே வளர்ச்சியை அடைய முடியும்.
கிவிங் அப் யுவர் செல்ஃப், மை செல்ஃப்,
என்னையே நானே,
the body of Christ,
கிறிஸ்துவின் சரீரத்திற்காக,
கிவிங் அப் கம்ப்ளீட்லி,
முழுவதுமாய் தன்னையே,
ஹோல்டிங் நதிங்,
தனக்கென்று எதையுமே வைத்துக்
கொள்ளாத, ஹேவிங் நோ செல்ஃபிஷ்னஸ்,
அதிலே சுயநலத்திற்கு இடமே கிடையாது.
தட் இஸ் தி விஸ்டம் ஆஃப் ஹெவன்.
இதுதான் பரத்திற்குரிய.
யா, தட் இஸ் தி விஸ்டம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் பிராட் டவுன்.
இந்த ஞானத்தை தான் இயேசு பரத்திலிருந்து.
That is what Jesus Christ has shown us through his life.
இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் இயேசு காண்பித்து விட்டும் சென்றார்.
And this is what is our calling.
இதுதான் நம்முடைய அழைப்பும் சகோதரர்களே.
Keeping up for ourselves nothing. Having no selfishness.
அங்கே சுயநலத்திற்கு கொஞ்சம் கூட இடம் இல்லாமல்.
How do we know that we are growing in heavenly wisdom?
நாம் பரத்திற்குரிய ஞானத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளம்.
Catching holding nothing. Catch hold of nothing.
தனக்கென்று எதையுமே எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிற ஒரு வாழ்க்கை.
Jesus Christ has given up his own body.
இயேசு தன்னுடைய சொந்த சரீரத்தையும் கொடுத்தார்.
And Jesus said in Matthew, John chapter 15.
யோவான் 15 அதிகாரத்தில் இப்படி தான் இயேசு சொன்னார்.
Verse 13.
13வது வசனம்.
There is no greater love than laying down one's life was for his friend.
தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு ஒன்றுமில்லை.
This is the wisdom Jesus Christ has shown.
இந்த ஞானத்தை தான் இயேசு
கொண்டு வந்தார். This is what he brought down to.
இதைத்தான் இயேசு அவர் பூமிக்கு கொண்டு வந்து கொடுத்த பரத்தினுடைய ஞானம் இதுதான்.
This is none of this thing from the earth but from heaven.
இல்லங்கள் இவைகள் ஒன்று கூட நாம் சொன்ன காரியங்களே ஒன்று கூட பூமியிலே அது கிடையாது. அது பரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது.
Okay. A dependence on others.
மற்றவர்களையே சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை மற்றவர்களை சார்ந்து.
Yeah. Despising nobody.
மற்றவர்களை ஒருவரையும் கூட அசட்டை பண்ணாத ஒருவரையும் அசட்டை பண்ணாத.
Once maybe useless but today useful.
ஒருவேளை ஒரு காலகட்டத்திலே அவன் வந்து பிரயோஜனம் இல்லாதவன் ஆனால் இன்றைக்கு அவன் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன்.
And loving them till end.
அவர் முடிவு பரியந்தம் அவர்களில் அன்பு வைத்தார்.
And not only that.
அது மட்டுமல்ல
giving up ourselves for the loved one.
அங்கே தேவ அன்புக்காக
loved one
ஒருவரை
whom we love.
நாம் நேசிப்பவர்களுக்காக நம்மையே கொடுக்கிற ஒரு வாழ்க்கை.
That's the heavenly wisdom.
இதுதான் பரத்தினுடைய ஞானம்.
May God help us, each one of us, to grow in this wisdom.
நாம் ஒவ்வொருவரும் இந்த ஞானத்திலே வளர தேவன் நமக்கு உதவி புரிவாராக.
Shall we pray now?
நாம் ஜெபிக்கலாமா?
The Lord has been speaking to us.
தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார்.
Jesus was anointed by the Holy Spirit.
இயேசு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார்.
God was with him.
தேவன் அவரோடு இருந்தபடியினால்
he went around doing good.
அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்.
Yeah, we cannot do anything by ourselves, brothers and sisters.
சகோதர சகோதரிகளே, நாமாக எதையாகியும் செய்ய முடியும் என்று எண்ணாதிருங்கள்.
It's very important that we all be filled with the Holy Spirit of heaven.
கேளுங்கள், நம்முடைய நம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பரத்தினுடைய பரிசுத்த ஆவியினால் நாம் நிறைய வேண்டியவர்கள்.
Without the power of the Holy Spirit we cannot love the Lord and also one another.
கேளுங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாமல் தேவனையும் சகோதரியும் நம்மால் நாம் நேசிக்க முடியாது.
Because by the Holy Spirit of God, the love of God has been poured into our hearts.
பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவரின் வழியாய் அவர் மூலமாய் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது.
The love of God has been poured out into our heart.
தேவ அன்பு,
the Spirit of God.
தேவ அன்பு பரிசுத்த ஆவியிலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது.
So with until and unless we are filled with the Holy Spirit of heaven,
நாம் பரத்தினுடைய ஆவியினால் நாம் நிறையாத நாம் பட்சத்தில்
all what we are hearing will become a message for us.
கேளுங்கள், நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாம் வெறும் செய்தி என்ற தரத்திலேயே அது நின்றுவிடும்.
Jesus not only brought a message to us.
இயேசு நமக்கு வெறும் செய்தியை கொண்டு வந்தவர் கிடையாது. அது மட்டுமல்ல,
yeah, but it's a real life.
அவர் வந்து யதார்த்தமாய் நடைமுறை வாழ்க்கை.
So let us all ask the Lord.
ஆகையால் எல்லாரும் நாம் கேட்கலாமா?
With a needy heart.
நாம் ஒரு தேவை நிறைந்த இருதயத்தோடு நாம் கேட்கலாமா?
Shall we ask the Lord to fill our heart?
நம்முடைய இருதயத்தை
that day after day we may grow into the knowledge of heaven.
அங்கே பரத்தினுடைய ஞானத்திலே நாளுக்கு நாள் நாம் வளர்ச்சி அடையும்படியாய் நாம் எல்லாரும் தேவனத்தை நாம் கேட்கலாமா?
Shall we all stand before the Lord?
நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக எழுந்து நிற்கலாம்.
In respect to the word of God what we heard.
நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தைக்கு நாம் பிரதியுத்தரம் சொல்லும்படியாய் நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.
Shall we pray? Shall we all praise God?
That
he loves us, brothers and sisters.
தேவன் நம்மை நேசிக்கிறார்.
He wants us to grow in the heavenly wisdom.
அதனால் தான் பரத்தினுடைய ஞானத்திலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர்
விருப்பமிட்டார்.
எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவை போல் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார்.
Thank you, Lord. We praise you, Lord. Thank you, Lord.
நன்றி ஆண்டவரே. Hallelujah.
Thank you, Lord. Thank you, Lord Jesus. Heavenly Father,
பரலோக பிதாவே,
we praise you and thank you for the wonderful time which you have given us.
நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான இந்த வேளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
Thank you for using your servants and speaking to our heart.
உம்முடைய ஊழியர்களை பயன்படுத்தி எங்கள் இருதயத்தோடு நீர் பேசுகிறபடியினால்
thank you for showing your heart towards us, Lord.
உம்முடைய இருதயத்தை நீர் எங்களுக்கு காண்பித்தபடியினால் நன்றி ஆண்டவரே.
It is your will that we all grow in the knowledge of heaven.
நாங்கள் யாவரும் பரத்தினுடைய ஞானத்திலே வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்.
We all grow like Jesus Christ grew.
நாங்கள் யாவரும் கர்த்தராகிய இயேசுவை போல் வாழ நீர் விரும்புகிறீர்.
Lord Jesus,
ஓ கர்த்தராகிய இயேசுவே,
we pray that you fill our heart with your love.
உம்முடைய அன்பினால் எங்கள் இருதயத்தை
நிறைக்கும்படியாக. Your power, Lord, it is impossible for us.
உம்முடைய வல்லமை இல்லாமல் எங்களால் கூடாது ஆண்டவரே.
We do not want to keep on hearing these messages, Lord.
ஆண்டவரே, இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் வெறுமனே கேட்டு கேட்டு போய்விட எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே.
We want this become our life, Lord.
ஆண்டவரே, இவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையாய் மாறும்படி நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே.
Thank you for all our brothers and sisters whom you have given us.
நீர் எங்களுக்கு கொடுத்த சகல சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்.
How precious they are, Lord.
நம்முடைய எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் ஆண்டவரே.
Thank you for them, Lord.
அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
Thank you for building us as one body.
ஆண்டவரே, ஒரு சரீரமாய் நீர் எங்களை கட்டி எழுப்புகிறபடியால் நன்றி ஆண்டவரே.
We praise you and thank you, Father.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
Let your name be glorified, Lord.
உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமையடையட்டும் ஆண்டவரே.
In Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.